அடியன் சுவாமி இருக்கலா?
ஆ,
அப்போ பிரிட்ஜ் எழியாச்சு எல்லாருக்கும். அடியன் அப்போ அவங்க திருவள்ள முடிய ஆரம்பிச்சிடலாம்.
வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத் போதம் தத்பாத யுக்ம சரதி இருவபிருங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருத பூரி பரிஸ்ரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகுருணானந்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீவாதயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மஹாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனிகிருபயா ப்ராப்தமோக்ஷாஸ்ரவந்தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் ஸ்ரீதேசிகேந்திரம் ஸ்ரீதேரங்கராமானுஜமாதேசாய நமஃ ஸ்ரீமதே ஸ்ரீநிவாதராமானுஜமாதேசாய நமஃ ஸ்ரீமதே வேதாந்தராமானுஜமாதேசாய நமஃ ஸ்ரீமதே ரங்கநாதமாதேசாய நமஃ ஸ்ரீமதே ஸ்ரீநிவாதமாதேசாய நமஃ ஸ்ரீமதே வேதாந்தராமானுஜமாதேசாய நமஃ ஸ்ரீமதே ஸ்ரீநிவாசராமானுஜமாதேசாய நமஃ ஸ்ரீமதே பாதுகா தேவகராமானுஜமாதேசாய நமஃ ஸ்ரீமதே ஸ்ரீநிவாசமாதேசாய நமஃ ஸ்ரீமதே ஸ்ரீநிவாதராமானுஜமாதேசாய நமஃ ஸ்ரீமதே வேதாந்தராமானுஜமாதேசாய நமஃ ஸ்ரீமதே கோபாலாதி மகாதேசிகாய நமஃ ஸ்ரீமதே நிகமாந்த் மகாதேசிகாய நமஃ ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஃ ஸ்ரீமதே வகுடபூர்ண மகாதேசிகாய நமஃ ஸ்ரீமதி ரங்கநாயக்கிய நமஃ ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமஹ ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமஹ ஸ்ரீரங்கேஷபதே தமத்பிதபரம் ஸ்ருத்யந்த ராமானுஜ ஸ்ரீயோகீந்திரகுருத்தமேன யமின ஸ்ருத்யந்த வித்யாத்மனஃ ப்ராப்த ஸ்ருத்யவதம் சயுக்ம ஹ்ருதயம் ஸ்ரீவாச ராமானுஜான் ஸ்ரீ ஸ்ரீவாத முனீந்திர தேசிகமணிம் ஸ்ரேயோ நிதிம் சம்ஸ்ரயே. ஆண்டவன் சம்பிரதாயத்தின் முக்கிய ஆச்சாரியராகிய ஸ்ரீமத் பெரியாண்டவனுடைய வைபவத்தை அனுபவிச்சுட்டு வரோம். இந்த சமயத்திலே நமக்கு நந்தன வருஷம் பிறந்திருக்கிறது. நந்தன வருஷம் என்றால் சந்தோஷம், உத்யானம், குழந்தை என்றெல்லாம் அர்த்தம். நமக்கு அப்படியாக அவரவருக்கு தேவையான சந்தோஷங்கள், அவரவருக்கு தேவையான நன்மைகள் எல்லாம் ஆச்சாரியாலும் பாதுகைகளும் அனுகிரகிப்பதாக அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திச்சு கொண்டு இந்த உபன்யாச தொடரை விடாமல் தாங்களும் அனுபவித்து மற்றவர்க்கும் அனுபவிக்க வேண்டும் என்று காட்டி கொடுத்து நேரடியாகவும் இன்டர்நெட் மூலமாகவும் இதை அமோகமாக எல்லாரும் ஆதரித்து சந்தோஷப்பட முடியாத செய்து கொண்டிருக்கிற மகனியர்களுக்கு என்னுடைய பிரணாமங்களையும் ஆச்சாரியாருடைய ஆசீர்வாதங்களையும் பாதுகைகளுடையதான பரம அனுகிரகத்தையும் இந்த புதிய வருஷத்தின் ஆரம்பத்தில் பிரார்த்திச்சுண்டு நமக்கெல்லாம் சாக்ஷாத்து கண்கண்ட தெய்வம் என்று சொல்லும்படியான ஸ்ரீமத் பெரியாண்டவனுடைய திவ்ய சரித்திரத்தை மேலே தொடர்கிறோம். பெரியாண்டவன் பகல் தீவட்டி கிருஷ்ணமாச்சார் என்கிற மகானுக்கு, பிளியரணை என்கிற கிராமத்தைச் சேர்ந்த அந்த சுவாமிக்கு பெருமாள் கோவிலிலே திருவோவித்தரித்தார் என்று சொல்லுவா. பிளியரணை கிராமத்திலேயே திருவோவித்தரித்தார் என்றும் சொல்றா பெரியவா. ஏன்னா அவ்வளவு வித்தியாசமாக தெரியாதபடிக்கு இங்கும் அங்கும் அவர்களுக்கு அப்பொழுது வாழ்க்கை நடந்து கொண்டிருந்ததால் கிருஷ்ணமாச்சாரியருக்கு பெருமாள் கோவிலிலா பெளியரணை கிராமத்திலா என்று நிர்ணயித்து சொல்ல முடியாத அளவுக்கு புஸ்தகங்களிலே பார்க்கிறோம், பெரியவர்களுடைய வார்த்தையை கேட்கிறோம். பகல் தீபட்டி சுவாமி கிருஷ்ணமாச்சாரியர், திவா பிரதீபம் கிருஷ்ணமாச்சாரியர் அவருடைய அவருடைய குமாரருக்கு உரிய காலத்திலே சம்ஸ்காரங்களை செய்து வைத்தார். அந்த குழந்தைக்கு ஸ்ரீனிவாச ராகவன் என்று திருநாமம் சாற்றினார். ஸ்ரீனிவாச ராகவனுக்கு அது பிறக்கும் போதே அந்த குழந்தைக்கு சிரஸ் சக்கரம் இருந்தது. சிரசிலே சக்கரம் இருப்பதனாலே இவன் சக்கரவர்த்தியாவான், ஆத்ம ஜானிகளுக்கு சம்பிரதாய சக்கரவர்த்தியாக இருப்பான் என்றெல்லாம் சொல்லும்படியாக குழந்தை ரொம்ப சாந்தராயும் சிறுவயிலேயே ஆத்மாராமராயும் மகாமேதாவியாயும் ரொம்ப ஜானியாயும் அப்படி வளர்ந்து கொண்டு வந்த குழந்தைக்கு ஒரு முக்கியமான ஒரு திருப்பம் என்று சொல்ல வேணும். இந்த குழந்தைய 10 வயசுலே திருக்குழந்தைக்கு போனார். அவருடைய திருத்தகப்பனார் அழைச்சுண்டு அவர் திருக்குழந்தைக்கு போவதற்காக போகலை, சேது யாத்திரைக்காக போனார். இந்த குழந்தையை நடத்தி அழைச்சுண்டு போனார். திருக்குழந்தையிலே பாட்டராச்சாரியர் தெருவிலே ராகவாச்சார் சுவாமி என்கிற பாட்டராச்சாரியர் அவருடைய திருமாளிகையிலே ஒரு நாள் அங்கே வழிப்போக்காக தங்கியிருந்த காலம்தான் சுவாமியினுடைய பின்னால் உள்ள அத்தனை பெருமைகளுக்கும் ஒரு குறிப்பான ஒரு சேஞ்சுன்னு சொல்லணும். அது அந்த இடத்துல அந்த சுவாமி இந்த குழந்தை சீனிவாச ராகவாச்சாரியர் பின்னால் பெரியாண்டவனான குழந்தை, அந்த குழந்தையினுடையதான புத்தி சாதுரியம், அவனுடையதான அந்த பக்தி ஸ்ரத்த, அனுஷ்டானத்திலே இருக்கிறதான ஊற்றம், அந்த குழந்தை சந்தியாவந்தனம் பண்ணுற அழகும், சமிதாதானங்கள் பண்ணுற அழகும், வேதம் சொல்கிற அழகும், எல்லாம் தெய்வ குழந்தை போலே இருப்பதை பார்த்து அவருக்கு ரொம்ப இஷ்டமாகி போய் இந்த குழந்தை இன்னும் என்ன வாசிச்சிருக்கான்னு கேட்டபோது அருளி செயலும் வாசிச்சுருக்கான்னு சொன்னால், அப்படியே அருளி செயலே ஒரு திருநடந்தாண்டக பாசனம் எடுத்து சொல்லி சொல்லுன்னு சொன்னார். ரொம்ப நன்னா சொன்னார் குழந்தை. அது அனுபவத்தோடு இருந்தது. அந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தையே அது விளக்காமலேயே சொல்லுவது போல அழகாக சொன்னார் அந்த குழந்தை. அந்த அந்த ஸ்ரீனிவாசாச்சாரிய ராகவாச்சாருக்கு, பாட்டராச்சார தேர்வு ராகவாச்சாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த குழந்தைய இங்கேயே இருக்கட்டும் குழந்தை, அவனை எதுக்கு நடத்தி அழைச்சிட்டு போகணும், இந்த சின்ன வயசுல சேத்து யாத்திரை அவ்வளவு தேவையா, பெரியவனானால் அவனே சேத்து யாத்திரை பண்ணிப்பான், நீர் மாத்திரம் போயிட்டு வருகிறா, குழந்தைய என்னிடத்துலேயே விட்டுட்டு போயிட்டு திரும்பி வந்து குழந்தைய அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு அவ திரு தோப்பனார் இடத்துல பிரார்த்திச்சார். அவர் தோப்பனாரும் அப்படிதான் ஆகட்டும், சின்ன குழந்தைய ரொம்ப நடத்தி அழைச்சிட்டு போவானே, இங்கேயும் இவர் தான் நான் பாடம் சொல்கிறேன்னு சொல்கிறார். ஒரு நாள் பாடம் கூட விடக்கூடாது, அப்படித்தான் ஏற்பாடு பண்ணிப்பா. ஒரு நாள் பாடம் விடக்கூடாது, அத்தியனம் இல்லை. அத்தியனம்னா என்றாலும் அனத்தியனம் வரும். அனத்தியன காலத்தில் வேறு ஏதாவது சம்ஸ்கிருதம் என்று சம்ஸ்கிருத படிப்பு ஏதாவது சொல்லிக் கொடுப்பா. அதனால் ஒரு நாளும் வீணடிக்க மாட்டா. யாத்திரையாக நடந்து போனால் கூட சொல்லி அங்கங்கே யாத்திரையிலையும் குழந்தைக்கு அத்தியனத்தை சொல்லி வச்சுட்டு தான் அழிச்சுட்டு போவா. அந்த எப்படி ஒரு பள்ளிக்கூடம்னா ஒரு நாள் லீவ் எடுப்பதற்கு கூட பிரின்சிபால் வரைக்கும் போய் அப்ளிகேஷன் போட்டு ஒரு நாள் லீவு என்று கெஞ்சி வாங்க வேண்டியிருக்கு. அதே போல தான் அத்தியனமாக இருந்தாலும் அதுபோலே யார் நடத்தி பாடம் சொல்லி கொடுத்தாலோ அவாத்து குழந்தைகள் தான் நல்ல அத்தியதாக்களாக வருவா. அப்படி தான் வந்திருக்கா. அந்த குழந்தைக்கு ஒரு நாளும் அத்தியனத்தை குறைக்காம நடையாத்திரையாக இருந்தாலும் கூட அத்தியனம் சொல்லி கொடுத்து அழைச்சிட்டு போயிட்டு இருந்தார். இங்கே சம்ஸ்கிருதம் வாசிக்கட்டும் குழந்தை, சம்ஸ்கிருதம் வாசிக்கட்டும், நான் இருக்கட்டும், கொஞ்ச நாள் இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்லித்தரேன்னு சொல்லி அந்த பாட்டராஜார் அவர் ராகவாச்சார் குழந்தைய நிறுத்தின்றார். அந்த ஒரு 3 மாத காலம் அதுதான் பெரியாண்டவனுடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப பெரிய மாறுதல் அது. ஏன்னா திருக்குழந்தையிலே அப்பொழுதுதான் ஒரு 25 வருஷம் முன்னாடி திருக்குழந்தை தேசிகன் திருநாட்டுக்கு அலங்கரிச்சிருக்கார். அதுக்கு முன்னாலே திருக்குழந்தையிலே சுமார் 60 காலம் எழுந்தருள் இருந்தார். ரொம்ப பெரிய ஆச்சாரியராய், ரொம்ப அனுஷ்டாதாவாய், சாட்சாத் தேசிகனையே நாம் நேரே சேவிக்கிறோம்னு சொல்லும்படியாக அப்படி எழுந்தருளிருந்தாலே அவருடைய பிரபாவங்கள், அவருடைய பற்றியதான கதைகள், அவராலே அனுகிரகம் பண்ணப்பட்டவர்கள், அவரிடத்திலே காலக்ஷேபம் கேட்ட மகான்கள் என்று அந்த திருக்குழந்தையானது அப்படியே திருக்குழந்தை தேசிகனுடைய பிரபாவம் என்கிறதான ஒரு பெரிய வலைக்குள்ளே அப்படியே அகப்பட்டு கொண்டு அது அப்ப அந்த அதே திருக்குழந்தை தேசிகனை தவிர வேறொரு பேரை தெரியாதபடிக்கு அப்படி அலை மோதிர ஒரு மகா உள்ளத்தோடே வாழலாம் இருந்த காலம் அது. திருக்குழந்தை தேசிகன் 1783வது வருஷம் திருநாட்டுக்கு எழினார். அதே நாம் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கும் அனுபவிச்சு கொண்டிருக்கும் பெரியாண்டவன் 1801வது வருஷம் அவதாரம் பண்ணார். அதிலிருந்து 10 வயசு அப்போ பாட்டராச்சார தெருவிலே சுவாமி பெரியாண்டவன் தங்கியிருந்த போது பூர்வாசிரமத்தில் 10 வயசு. அந்த சமயத்தில் எல்லாரும் திருக்குழந்தை தேசிகனா அப்போதான் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இழந்தவர்களான அப்படின்னாலே எல்லாரும் பெரியவாளை பற்றி பேசிச்சே, இந்த சுவாமி பாடம் சொல்லச்சே, ராகவாச்சார் ஸ்ரீனிவாச ராகவாச்சாருக்கு பாடம் சொல்லச்சே, அதுக்கு பழைய கதைகள் பெரியாண்டவனிடத்திலே அவர்களுக்கு ஏற்பட்ட திருக்குழந்தை தேசிகனிடத்திலே அவளுக்கு ஏற்பட்டதான அனுபவங்கள், அந்த மகானை சேவிச்சது, அந்த மகானுடைய பக்தி, அந்த மகான் அமுதனை அனுபவிச்சது, இப்படி ஒரு மகோன்னதமாய் ஒரு தேசிகனையே நேர அனுபவிச்சோம்னு சொல்லும்படியாக இருந்த அந்த பேச்சையெல்லாம் கேட்டு கேட்டு இந்த குழந்தை ரொம்பவும் திருக்குட தேசிகனை அப்படியே சாக்ஷாத்து தன்னுடைய ஆச்சாரியராக தனக்கு கிடைக்காம போனாரே என்று ரொம்ப குறையோடே ரொம்ப ஏங்க வைக்கும்படியாக எடுத்து அந்த குழந்தைக்கு, அப்பொழுது திருக்குழந்த தேசிகனுமே கொண்டாடும்படியாக என்னை ஆண்டவன்னு சொல்லும்படியாக அவருடைய சிஷ்யர் வேதாந்த ராமானுஜ சுவாமி வழுத்தூர் ஆண்டவன் அவரும் அப்பொழுது திருக்குழந்தையிலே இருந்து நெடுநாள் இருந்து ஆச்சாரிய சம்பந்தத்தோடு இருந்து ஆச்சாரியனிடம் காலக்ஷேபம் பண்ணி அவர் அப்பொழுது சஞ்சாரம் அங்கெங்கே ஏற்படுத்தி கொண்டு ஸ்ரீரங்கத்திலே அப்பொழுது வாசம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த சுவாமியை பற்றி கேட்டதும், அப்படியா திருக்குழந்தை ஆச்சாரியரை போல திருக்குழந்த தேசிகனை போலேயே நமக்கு திரு பாஷ்யக்காரர் போல இன்னொரு ஆச்சாரியர் வழுத்தூர் ஆண்டவன் என்றெல்லாம் ரொம்ப மனசில் பட்டு கொடுத்த அந்த குழந்தைக்கு. இப்போ ஏற்பட்ட ஆச்சாரியாலை நாம் திருக்குழந்த தேசிகனை இழந்தார் போலே வழுத்தூர் ஆண்டவனையும் இழந்தோமா? 10 வயசில் அந்த குழந்தைக்கு இதெல்லாம் தோணும். நம்ம திருக்குழந்த தேசிகனை நம்ம பறக்கலை, அவரை சேவிக்கலை, அவருக்கு அந்த கொடுப்பனும் இல்லை. அவரை வழுத்தூர் ஆண்டவன் எழுதியிருக்காரு, அவரையும் நாம் இழந்துடக்கூடாதே. அவருக்கும் எவ்வளோ அவருக்கும் அப்போது நல்ல திருநட்சத்திரம், 67 திருநட்சத்திரம். அந்த ராகவாச்சார சுவாமி 14 வயசில் சீனிவாச ராகவன் என்று சொல்லும்படியான பெரியாண்டவன், அந்த 14 வயசில் அப்பாவுக்கிட்ட சொல்லிவிட்டா, அப்பா நான் வழுத்தூர் ஆண்டவன் இடத்துல போய் ஆசிரியக்க போகிறேன்னு காஞ்சிபுரத்துலேருந்து திருப்பியும் கிளம்பி வந்து ஸ்ரீரங்கத்திலே வழுத்தூர் ஆண்டவன் அந்த காவேரி கரையிலே அவரை தேடிக்கொண்டு போய் அவர் காலிலே திருவடியிலே விழுந்து எனக்கு பரணி சமாசிரயணம் பண்ணிக்கணும், பரணியாசம் பண்ணி வைக்கணும்னு கேட்டபோது சமாசிரயணம் ஏற்கனவே ஆயிடுது. சில பரணியாசம் பண்ணி வைக்கணும் சமாசிரயணம் என்பது அவ பெரியவா கிட்ட ஆயிடுத்து. அதான் முன்னே சொன்னேன், பெரியவா அவ ஆத்துல பெரியவா கிட்ட பண்ணிப்பா பரணியாசம் காலக்ஷேபங்கள்லாம் இன்னும் விசேஷமான ஆச்சாரியாலிடத்துலேயே போய் தேடிப்பான்னு. அந்த 14 வயசுலேயே அவர் ஏன் வழுத்தூர் ஆண்டவனை தேடிக்கொண்டு காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு பாவம் குழந்தை நடையா நடந்து வந்து தேடிட்டு வந்தான் அப்படின்னா, அது அந்த 3 மாதம் அந்த பாட்டராஜா சுவாமி நேராக அனுபவிச்சவாள், திருக்குழந்த தேசிகனை நேராக அனுபவிச்சவாள், வழுத்தூர் ஆண்டவனை நேராக பழகினவாள். அந்த சொன்ன வார்த்தைகள்லாம் மனசில் ரொம்ப நன்னா பட்டு போச்சு. இதே மாதிரி பல பேருக்கு நல்ல குடும்பத்திலே நல்ல சமுதாயத்திலே நல்ல பழக்கங்களோடே அப்படியே வளர்ந்தவாளுக்கும் கூட ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு நாட்கள் இல்லை ஒரு அரை மணி நேரம் இல்லை ஏதோ இல்லை இது போல 1 வாரம் 10 நாள் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை பெருமாள் ஏற்படுத்தி கொடுத்து அவளுக்கு இந்த வழியில தான் இவாளுடைய வாழ்க்கை அமையணும் அப்படின்னு ஒரு திருப்பத்தை பண்ணி கொடுப்பார். இது நல்லவாளுக்கு எல்லாருக்குமே நடக்கிற ஒரு வழக்கம்தான். அதே போல தான் இந்த சுவாமிக்கும் ரொம்ப விசேஷமான நல்ல சம்பிரதாயத்தில் நல்ல குடும்பத்திலே பிறந்து நல்ல அத்தியேதாவாயிருந்து வேதாத்தியனமும் பண்ணி கொண்டிருந்த சமயத்தில் இந்த திருக்குடந்தையிலே அந்த 3 மாசம் தங்கினது ஒரு பெரிய திருப்பம் ஆயிடுது. திருக்குடந்த தேசிகனை நேராக சேவிக்காம போயிட்டோமேனு ஒரு பெரிய ஏக்கத்தை உண்டாக்கி வச்சுட்டார் அந்த ராகவாச்சார சுவாமி. அப்பேற்பட்ட ஆச்சாரியரை இழந்தோமே, அதே போல அவரை விட அவரே கொண்டாடின வழுத்தூர் ஆண்டவன் ஒரு ஆச்சாரியன் இருக்கச்சே அவருக்கும் இப்போ ரொம்ப வயசாகிடுத்து அவருக்கு 60 வயசுக்கு மேலே ஆயிடுத்து அப்படின்னு அவரை நாம் இழந்துடக்கூடாதே அப்படின்னு அடுத்தது அந்த குழந்தைக்கு. அது ஒரு 66 திருநட்சத்திரம் திருக்குடந்தையில் பெரியாண்டவன் சின்ன குழந்தையா இந்த ராகவாச்சாரத்தில் எழுதிருக்குச்சே 66 திருநட்சத்திரம். அடுத்த ஒரு 4 வருஷத்துல 70 திருநட்சத்திரம் ஆயிடுத்து வழுத்தூர் ஆண்டவனுக்கு. அப்பொழுதுதான் குழந்தைக்கு ரொம்ப ஏக்கம் ஆயிடுச்சு. 70 திருநட்சத்திரம் ஆயிடுத்து சன்னியாச ஆசிரமத்திலே அப்படியே ஒலந்து கிடக்கிறார் சுவாமி. அந்த அப்பேற்பட்ட ஆச்சாரியன் எவ்வளவு நாள் இருப்பாரோ, அந்த ஆச்சாரியனை இழந்துட்டோமானா சாட்சாத்து எம்பெருமானாரையே இழந்தோமே என்று வருத்தப்படக்கூடாதுன்னு அந்த 10 வயசுல குழந்தைக்கு தோணி ஓடி வந்துட்டான். அப்புறம் வழுத்தூர் ஆண்டவன் ஆசிரியச்சார். ஆசிரியச்சதுக்கப்புறம் அங்கேயே மேற்கொண்டு சன்னியாசம் கூட கேட்டார் அவர், ஆனால் அவர் கொடுக்கல, இந்த வயசுலலாம் சன்னியாசம் தரக்கூடாதுப்பா என்று. அதுக்கப்புறம் திருப்பியும் அவர் திருத்துறப்பூண்டி ஆண்டவன் இருக்கிற சமயத்தில் பெரியாண்டவன் வழுத்தூர் ஆண்டவன் இடத்துல வந்து கேட்டார். அப்பவும் கொடுக்கல, காலக்ஷேபம் சொல்ல சொல்லி ஏற்பாடு பண்ணினார் திருத்துறப்பூண்டி ஆண்டவனை. அதுபோல் திருத்துறப்பூண்டி ஆண்டவனுக்குள்ளேயே பெரியாண்டவன் அனுப்பிரவேசம் பண்ணி இந்த குழந்தைக்காக காலக்ஷேமம் சொன்னார். அப்புறம் 30 வயசுலே சம்சாரத்தை விட்டு சன்னியாசத்தை சுவீகரிச்சுண்டார் என்று இப்படி இந்த சரித்திரம் பார்த்துட்டு வந்தோம். முப்பது திருநக்ஷத்திரத்திலே சன்னியாசத்தை சுவீகரிச்சுண்டா விட்டு ஆச்சாரியனிடத்திலே அவர் முன்னையே சொன்னா போலே நான் புத்திரேஷனையை விட்டேன், தாரேஷனையை விட்டேன், வித்தேஷனையை விட்டேன், புத்திரனிடத்திலே ஆசையை விட்டேன். புத்திரன்னா புத்திரனிடத்திலே ஆசை என்று சொல்வது அது மந்திரம் அப்படி இருக்கு. புத்திரேஷனையை விட்டேன், வித்தேஷனையை விட்டேன், தாரேஷனையை விட்டேன்னு சுவாமிக்கு அப்போ ஒரு பொன் குழந்தை அவதரிச்சு இருந்தது. பொன் குழந்தை பிறந்திருந்தது சுவாமிக்கு. அது குழந்தை பிறக்கிற வரைக்கும் சன்னியாசம் கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதமாக சொல்லி அனுப்பிச்சிருந்தார் திருத்துறைப்பூண்டி ஆண்டவன். குழந்தை பிறந்ததோ சில கொஞ்சம் வருஷம் கொஞ்சம் மாதம் ஆச்சு, ஓடி வந்துவிட்டார் திருப்பியும். குழந்தையெல்லாம் பிறந்தாச்சு, அதனாலே திருப்பியும் நான் சன்னியாசத்துக்காக வந்துவிட்டேன், என்னை சுவீகரிக்கணும்னு சொல்லி சன்னியாசியம் வாங்கிட்டார். அப்போ அவர் என்ன வார்த்தை கேட்டார்னு சொல்லியிருக்கேன், ஏன்பா சிஷ்யாளெல்லாம் சேகரிச்சு ஆச்சாரியன் ஆகணும்னு பார்க்குறியா, அதுக்காகத்தான் இவ்வளவு சீக்கிரம் சன்னியாசம் சன்னியாசம்னு கேட்குறியான்னு கூட கேட்டுவிட்டார். அப்போ அவர் சொன்னார், பெரியாண்டவன் நான் சிஷ்யனெல்லாம் சேர்த்துக்கணும்ன்ற ஆசை எல்லாம் இல்லை, எனக்கு சம்சாரம் பிடிக்கலை, எனக்கு என்ன வாழ்க்கை வேண்டியிருக்கு, எதற்கு சம்சாரியாக இருக்கணும், மகான்கள்லாம் எப்படி சன்னியாச ஆசிரமத்தை சுவீகரிச்சுன்னு ரொம்ப ஏகாந்த சீலர்களா, அவள்லாம் எப்படி பகவத் தியானம் பண்ணிட்டு எவ்வளோ ஆத்மா ராமர்களாக இருந்திருக்கா, அது போல தான் இருக்கணும்னு கேட்டார். அப்பாப்பா வேண்டாம் அந்த வார்த்தை சொல்லாதப்பா, சிஷ்யர்கள் சிஷ்யர் வேண்டான்னு ஒன் வார்த்தையால் சொல்லாதன்னுட்டார் அவர். இவர் பெரிய திருத்துறைப்பூண்டி ஆண்டவன் கேட்டார், ஏன்பா சிஷ்யர்கள் எல்லாம் சேகரித்து ஆச்சாரியனாகணும்னு பார்க்குறியான்னு. அப்புறம் நான் புத்திரேஷனையும் விட்டேன், தாரேஷனையும் விட்டேன், வித்தேஷனையும் விட்டேன், சிஷ்யேஷனையும் விட்டேன்னார் அவர். அச்சோ ஒன்னு வாயாலே அந்த வார்த்தை சொல்லாதப்பா என்று சொல்லி சிஷ்யர்கள்னு ஆசிரியச்சா மாட்டேன்னு சொல்லாதப்பான்னு அப்படி ஒரு உபதேசம் பண்ணி வச்சார். ஆனால் இருந்தாலும் இந்த சுவாமி சன்னியாசாசிரமத்தை சுவீகரிச்சுட்டா விட்டு ரொம்ப ஏகாந்த சீலராயிட்டார். அந்த சன்னியாச தர்மத்தை எப்படி சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கோ, சன்னியாசியானவன் தான் யாருனும் எங்கே இருக்காருனும் அப்படி கூட தெரிஞ்சு கொள்ளாமே, அவர் பேர் கூட யாருக்கு என்று கூட தெரிஞ்சு கொள்ளாமே, அப்படியே எங்கேயாவது ரொம்ப இந்த பிரபஞ்சத்திலிருந்து ரொம்ப ஒதுங்கி போய் தனக்கு எங்கே ஆசிரியம் என்று சொன்னால் அந்த பெருமாள் நாம் தியானிக்கிற பெருமாள் நமக்கு ஆசிரியம், நமக்கு பெருமாளே தான் எல்லா பெரிய ஐஸ்வர்யமும், அவரே தான் நமக்கு மாளிகை, அவரே தான் நமக்கு வசந்தம், அவரே தான் நமக்கு வாழ்வு அப்படின்னு எப்படி அவள் எப்படி ஒரு பெரிய ராஜ்யத்துக்கு அதிபதி ஆகிடுவாளோ, அந்த ராஜ்யம்ன்றது எப்பேற்பட்டதுன்னா எப்படின்னா அந்த பகவத் தியானமாகிற ராஜ்யம் அது, பகவத் சம்பந்தத்தை அனுபவிக்கிறதான ராஜ்யம் அது. அந்த ராஜ்யத்திலே பெரிய ஐஸ்வர்யம் உண்டு, அந்த ராஜ்யத்திலே ரொம்ப ரொம்ப சம்பந்தங்கள் உண்டு, ராஜ்யத்திலே பெரிய போகங்கள்லாம் உண்டு, எல்லாம் அந்த பகவத் தியானத்தினாலே வரக்கூடியதான, அது அப்படியே ஆத்ம திருப்தியிலே இருக்கக்கூடியது, அதனாலே வரக்கூடியதான இதெல்லாம் இப்போ லௌகிகமான ராஜ்யம் இல்லை, லௌகிகமான சம்பந்தங்கள்ல லௌகிகமான ஐஸ்வர்யங்கள் இல்லை, லௌகிகமான போகங்களும் இல்லை, அப்படி ஏகாந்தத்திலே இருந்தாலும் நிறைய இருப்பது போலே சந்தோஷப்பட்டு கொண்டு அவர் தனியாக எழுந்திருந்தார். யார் சிஷ்யாலையும் சேர்க்கலை. எல்லாத்துக்கும் காரணம் ஆகாரம்தான் அல்லாட வைக்கிறதுன்றதுனாலே ஆகாரத்தை அப்படி குறைச்சார் அவர். அது சொல்லுவா 5 வருஷம் ரொம்ப பரிசிரமப்பட்டார் அவர். இந்த சரீரமானது ஆகாரத்தை ஒரு காலம் அபேட்சிக்க கூடாது என்று சரீரத்தை வசப்படுத்தினார். யாராலையும் முடியாது, சரீரத்தை வசப்படுத்தினார். அதே போ 5 வருஷம் யோக சரீரமாக்கின்றார் அப்படின்னு சொல்லுவா. இதெல்லாம் ஆகாரத்தை அபேட்சிச்சிருக்க சரீரம் கிடையாது, யோக சரீரமாக்கின்றார்னு. அந்த ஜடபரதனுடைய தகப்பனா ரிஷபதேவர்னு பாகவதத்தில் ஒரு கதை உண்டு. அந்த ரிஷபதேவர் ரொம்ப பெரிய ஜானி. ரிஷபதேவர் சாட்சாத் பகவானுடைய ஒரு அவதாரம்னு பாகவதத்தில் வரும். அவெல்லாம் அம்சாவதாரம், சாட்சாத் அவதாரம்னு சொல்லலை. எப்படியாக்கும் வியாசர் நாரதர் அவெல்லாம் பகவானுடைய அம்சாவதாரமாக சொல்லுவாளோ அதே மாதிரி ரிஷபதேவர் என்ன பகவானுடைய அம்சாவதாரம். அந்த ரிஷபதேவர் ஒரு நாள் சபையை கூட்டுவார். அவருக்கு 100 வசங்க. அதில் நாம் சொல்லக்கூடிய ஜடபரதர் என்று சொல்லுவோமே அவர் தான் ஆதிபரதர், அவர் தான் ஜேஷ்ட புத்திரர். எல்லாரையும் சபையை கூட்டி அவர் சொல்லுவார், பா குழந்தைகளா நான் ஒரு உபதேசம் பண்ணிவிட்டு உங்களெல்லாம் விட்டு கிளம்பி போக போகிறேன், ராஜ்யத்தை எல்லாருக்கும் கொடுக்க பிரித்து கொடுக்க போகிறேன். அதில் பரதன் தான் ஜேஷ்டன், எல்லாரும் அவனை அனுவர்த்திச்சுட்டு இருங்கோ. முக்கியமாக ஒரு உபதேசம் பண்ணுறேன், இந்த சரீரமானது எல்லாரும் என்ன நினச்சிருப்பா லோகத்தில், இந்த சரீரமானது நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டு நல்ல பொட்டியாக இருந்து நல்ல சுகங்களை அனுபவிச்சு தீர்காயுசாக இருந்து கொண்டு இப்படி ஒரு சாம்சாரிகமான ஒரு வாழ்க்கைக்காக ஏற்பட்டது இந்த சரீரம் என்றதான ஒரு பாவம் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அது ரொம்ப தப்புப்பா. இந்த சரீரம் இப்படி வாழ்ந்து ஏதோ அதுக்கு உண்டான சதமான பகுதி சதாய பொருளா என்று சொல்லும்படியாக ஒரு பூர்ண வாழ்க்கை வாழ்ந்துருத்தோன்னா அதுதான் வாழ்க்கையினுடையதான பூர்த்தின்னு, அது இல்லை. இந்த சரீரம் அப்படியெல்லாம் ஒரு 100 வயசில் போகிற சரீரம் இல்லை. இது யோக சரீரமாக்கிண்டா இதே சரீரம் கல்பகாலம் இருக்கும்பா. இது எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுறார். இது சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பை அழிச்சுக்கிறதுக்காக ஏற்பட்ட சரீரம் இல்லை. இது சாப்பிடாமல் இருந்து இதெல்லாம் இந்த காலத்தில் யாரும் நினச்சும் பார்க்க முடியாது, பேசுறதுக்கும் யாருக்கும் தகுதி கிடையாது. இந்த சரீரம் சாப்பிடாமல் இருந்து யோகாபியாசம் பண்ணி கல்பகாலம் இருக்கக்கூடியது, கல்பகாலம் இருக்கக்கூடியது அப்படியான சரீரத்தை கொடுத்துருக்கான் பெருமாள். அந்த சரீரத்தை வீணடிக்காதீங்கோ. ஆகாரத்தினாலே ஆகாரத்துக்கு வசப்பட்டு சரீரத்தை பாழடிச்சுக்காதீங்கோ என்றெல்லாம் உபதேசம் பண்ணுறார். இந்த உபதேசத்தை யார் கடைபிடித்தாலோ தெரியாது, எத்தனை மகான்கள் கடைபிடித்தாலோ தெரியாது. எப்பயோ நடந்த கதை இது, ஆதிபரதன் எல்லாம் யுகம் யுகத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அந்த உபதேசத்தை நமக்கு தெரிஞ்சு நம்முடைய வட்டத்துக்குள்ளே நம்ம பெரியவாள் யார் கடைபிடிச்சிருக்கா என்று சொன்னால் அது கட்டாயம் பெரியாண்டவனை மட்டும்தான் சொல்ல முடியும். அப்படி அவர் இந்த சரீரமானது ஆகாரத்தை சாப்பிட்டு அழியறதுக்காக ஏற்பட்டதில்லை, இதுவாகும் யோக சரீரமாக இருந்து பகவத் தியானத்துக்காக ஏற்பட்டது என்று அந்த எப்படி அந்த ரிஷபதேவர் உபதேசம் பண்ணாரோ அந்த உபதேசம், அவர் அந்த உபதேசத்தை பார்த்து தான் அப்படி முடிவெடுத்தார் என்றெல்லாம் அப்படிலாம் அது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த உபதேசத்தை அப்படியே நடைமுறைப்படுத்தினவர் யாருன்னா பெரியாண்டவன் தான். அப்படி ஒரு யோக சரீரமாக்கி கொண்டு எழுந்தோள் இருந்தார். முதல்ல யாருக்கும் காலக்ஷேபமே சொல்லலை, எந்த சிஷியாலையும் கேட்கலை, யாரையும் கேட்டே சேர்க்கலை. சன்னியாசியாக இருப்பதற்காக நாம் சன்னியாசியாக இருந்து அப்படியே பகவத் தியானத்தோடு இருப்பதற்காக ஏற்றுக்கொண்ட ஆசிரமமே வழிய இது ஆச்சாரியனாக இருந்து சிஷ்யால சேர்த்து பெரிய கோஷ்டியாக இருப்பதற்குன்னு ஏற்படுத்திக்கலான்னு அந்த ஒரே உறுதியாக இருந்தார். அதனால முதல் 5 வருஷம் யாரையும் கிட்டையே சேர்க்கலை. அப்படியே எழுந்திருந்த காலத்தில் அப்படியே ரங்கநாதன் ஒரு நாள் சொப்பனத்தில் சேவை சாதிச்சு, என்ன இப்படி சன்னியாச தர்மத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறீரு, சிஷ்யாளுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டாமா, பாஷ்யகாராதிகள்லாம் எப்பேற்பட்ட உத்தம ஆச்சாரியால் சன்னியாசிகளில் வாழப்போவே அனுகிரகம் பண்ண வேண்டாமா என்று ரங்கநாத நியமனமானதுக்கப்புறம், ஆஹா பெருமாள் நம்மை கொண்டு இந்த திருவுள்ளமாக இருக்கிறார், இப்படி திருவுள்ள இப்படி ஆசைப்படுகிறார், அதனாலே பெருமாள் நம்மை கொண்டு சிஷ்யாளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறார், அப்படியே ஆகட்டும்னு அதற்கப்புறம் கொஞ்சம் வந்து கேட்குறவாளுக்கு பாடம் சொல்ல ஆரம்பித்தார். இதற்குள்ளே 10 வருஷம் ஆகிப்போச்சு சன்னியாசமாகி. அதற்கப்புறம் சுவாமி பெரியாண்டவன் கொஞ்சம் காலக்ஷேபம் சொல்கிறேன்னு சொல் ஆரம்பிக்கிறதுக்கு 10 வருஷத்துக்கு மேலேயே ஆரம்பிச்சு ஆயிடுத்து. அந்த 10 வருஷத்தில் பொதுவாக ஜனங்கள் என்ன பேசிக்க ஆரம்பித்தா, இந்த குழந்தை சின்ன வயசுலேயே ரொம்ப விரக்தியோட கொழுத்தூர் ஆண்டவனிடத்திலே வந்தான், அதுக்கப்புறம் ரொம்ப விரக்தியோட அந்த சன்னியாசம் கூட வாங்கினான் 30 வயசில், ரொம்ப ரொம்ப விரக்தியாக இருக்கான், சன்னியாசியாக இருக்கான், ஆனால் ஏதோ ரொம்ப வாசிக்கலை போல இருக்கு. 10 வயசுக்குள்ளே என்ன வாசிச்சிருக்க முடியும், ரொம்ப தெரியாது, ரொம்ப ரொம்ப அவ்வளவுலாம் வாசிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்ல சன்னியாசியார் சின்ன வயசுலேருந்து வசத்தியாக இருக்கார் அப்படின்னு ஒரு பேர் வாங்கிட்டார் பெரியாண்டவன். அது ஒரு ரொம்ப அசௌகரியமான ஒரு பெயர், அது நமக்கெல்லாம் அசௌகரியமான பெயர். பெரியாண்டவனுக்கு அது அசௌகரியம் இல்லை, நமக்கெல்லாம் ஒரு அசௌகரியமான பெயர். அக்காலத்தில் நல்ல பண்டிதர், ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர், நல்ல மேதாவி என்ன, அது எதனால் அப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுவான்னா, இப்போல்லாம் ஒரு வழி இருக்கா போல, ஒவ்வொரு சமயத்தில் ஒரு விதமான வழிகள் ஏற்பட்டிருக்கா போல. அந்த காலத்தில் அப்போல்லாம் ராஜ சதசுகள் உண்டு, அது வெள்ளக்காரருடைய காலம். அதனால் வெள்ளக்காரருடைய காலத்திலே அங்கங்கே இந்த குட்டி குட்டி ராஜ்யங்கள்லாம் வெள்ளக்காரர்களுக்கு கப்பம் கட்டிண்டு அங்கங்கே ராஜ்யமாக இருந்தா. அதில் கப்பம் கட்டினவா உண்டு, கப்பம் கட்டாதவன் திருவிதாங்கூர் ராஜ்யம் மாதிரி சுதந்திரமாக இருந்தவாளும் உண்டு. அந்த ராஜாக்கள்லாம் ரொம்ப வைதிக தர்மத்தை பரிபாலிக்கிறவாளாக இருந்தா. அதனால் புதுக்கோட்டை ராஜசதஸு, அப்புறம் திருவிதாங்கூர் ராஜசதஸு, மைசூர் ராஜசதஸு, அங்கெல்லாம் ரொம்ப சண்ட பிரச்சண்டமான மகா பண்டிதர்கள்லாம் சபையில் இருப்பா. அவளுக்கு மத்தியத்தில் நல்ல வாக்கியார்த்தங்கள்லாம் சொல்லி அங்கங்கே அப்பப்போ பெரிய வித்வசதஸுகள்லாம் அவள் நடத்துவாள், பரீட்சைகள்லாம் வைப்பாள். அது மாதிரி அந்த பரீட்சைகள் எல்லாம் நல்ல வாக்கியார்த்தம் பண்ணி சதஸுகளை நல்ல சன்மானம் வாங்கினாதான் பண்டிதாள்னு பேர். அவர் என்ன புதுக்கோட்டை சதஸில் அவர் உத்தீர்ணரா, திருவிதாங்கூர் சதஸில் உத்தீர்ணரா, மைசூர் சம்ஸ்தானத்தில் உத்தீர்ணரா, இப்படி இன்னும் நிறைய சில்ற ராஜ்யங்கள்லாம் இருந்தது. அங்கெல்லாம் ஒரு நல்ல உத்தீர்ணரா வந்து நல்ல பேர் வாங்கினாரா அப்படின்னு அப்போ தான் அவளுக்கெல்லாம் அவள் பண்டிதான்னு ஒரு ரெக்காக்னிஷன் கிடைக்கும். நம்ம சுவாமியும் இதெல்லாம் எதையுமே அபேட்சிக்காமல் தேசிகன் எப்படி ராஜசபைக்கே போக மாட்டார், தேசிகன் ராஜசபைக்கே போகக்கூடாதுன்னு ஒரு நியமனம் வச்சு அப்படி தனக்கு தானே ஒரு நியமனம் வச்சுட்டு இருந்தார் அவர். ராஜசபைக்கு எதுக்கு போகிறது? துரீஸ்வர துவார பகிர் விதர்த்திகா துராசிகாயை ரசிதோயம் அஞ்சலிஹி யதஞ்ஞநாபம் நிரபாயமஸ்துமே தனஞ்சய சந்தன பூஷணம் தனன்னு. ஒரு ராஜசபையிலே போய் ஒருத்தனை பார்த்து கை கூப்புற இந்த தப்பு காரியத்தை பண்ண மாட்டேன்னு அவர். எல்லாரும் ராஜாவுக்கு அஞ்சலி பண்ணுவா, ராஜாவுக்கு அஞ்சலி பண்ணுற காரியத்துக்கு நான் ஏற்கனவே ஒரு பெரிய கும்பிடு போட்டாச்சுன்னார் இந்த ஸ்லோகத்தில். அதனால அந்த அஞ்சலி பண்ணுற காரியத்துக்கு ஒரு அஞ்சலி பண்ணியாச்சு, இனிமேல் இந்த காரியம் பண்ண மாட்டேன் அப்படின்னார். அதுபோல் இவர் ஒரு ராஜசபைக்கும் போனவர் இல்லைன்றதுனால இந்த சுவாமியை நல்ல சன்னியாசி, ரொம்ப அனுஷ்டானமாக இருக்கார், ரொம்ப விரக்தியாக இருக்கார், ஏகாந்தமாக இருக்கார், மகாத்மாவாக இருக்கார், ஆனால் இருந்தாலும் அவ்வளோ ஒன்றும் வாசித்தவர் இல்லை அப்படின்னு பேர் வாங்கி விட்டார் பாவம் பெரியாண்டவன். அதுக்கப்புறம் இவர் காலக்ஷேபம் சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்புறம் சிஷ்யாள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர ஆரம்பித்தா பெரிய மகாத்மாவாக இருக்கார், அதனால ஒரு இடத்துல காலக்ஷேபம் கேட்கலாம் அப்படின்ற ஆசையோடு சேர ஆரம்பித்தா. ரங்கநாதனுடைய திவ்ய அனுகிரகம் சில புண்ணியாத்மாக்களுக்கு முதல்லையே அவரிடத்துலேயே போய் ஆசிரியக்க முடியாத ஒரு கொடுப்பனை ஏற்பட்டது. காலக்ஷேபம் கேட்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான் சுவாமியினுடைய பிரபாவம் இப்பேற்பட்ட ஆச்சாரியன் இப்பேற்பட்ட ஆச்சாரியன்னு ரொம்ப பிரமிப்பாக போயிடுது எல்லாருக்கும். இப்படி ஒரு ஆச்சாரியரா இவர், இப்படி ஒரு காலக்ஷேபமா, எப்படி பொழிகிறார் அப்படி. இத்தனைக்கும் அவர் சன்னியாசியாக இருந்ததுனாலே கையில் ஒன்றும் ஸ்ரீகோஷம்லாம் ஒன்றும் சேர்த்து வச்சுருந்தெல்லாம் இல்லை, அவர் ஸ்ரீகோஷம் சேர்த்து வைக்கும்படியான அந்த மாதிரியான நிலைமைகள்லாம் இருந்தவர் கிடையாது. அதனால் அப்படியே இருந்த இந்த சமயத்தில் காலக்ஷேபம் கேட்க வந்தவா காலக்ஷேபம் பண்ண ஆரம்பித்தார். முதல்ல கிரந்த சதுஷ்டயம் காலக்ஷேபம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நியமத்தோட ஒரே வருஷத்தில் கிரந்த சதுஷ்டயம் காலக்ஷேபம் சாதிச்சுருவார். அதுவும் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த மாதிரியான காலக்ஷேபம். சுவாமியினுடைய காலக்ஷேபத்தில் ஒரு பெரிய நியமம். என்ன நியமம்னா, காலக்ஷேபம் கேட்க வரவா ரொம்ப பரிசுத்தாளாக இருக்கணும், அப்போ தான் அவளுக்கு காலக்ஷேபம் சொல்லுவார், இல்லைன்னா காலக்ஷேபம் சொல்ல மாட்டார். அவள் என்ன பரிசுத்தாளாக இருக்கணும்னா, காலக்ஷேபம் கேட்க வரவா அவளுக்கு என்ன பரிசுத்தி வேணும் அப்படின்னு கேட்டால், எல்லாம் அனுஷ்டானத்தோடு இருக்கணும். இப்பெல்லாம் காலக்ஷேபத்துக்கு சொரூபத்தோடு இருந்தால் போகிறோம் அப்படின்னு ஒரு குறிப்பாக ஏதோ திட்டமாக ஒன்றுலாம் சொல்கிறோம், இதெல்லாம் அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது. காலக்ஷேபம் கேட்குறோம் இதுக்கு இந்த உபன்யாசத்தை கேட்டு பயந்துட வேண்டாம், யாரும் கேட்குறவாள்லாம் காலக்ஷேபம் கேட்குறவா பூர்ண அனுஷ்டானத்தோடு இருக்கணும். அது அனுஷ்டானத்தோடு இருக்கிறது மாத்திரம் இல்லை, அவள் எல்லாரும் அவுபாசனம் பண்ணுறவாளாக இருக்கணும், அவுபாசனம் பண்ணவா மாத்திரம் இல்லை வைஸ்வதேவம் நின்று இருக்கணும், அதுவும் இல்லை வெளியூர்லேருந்து வரவாளாக இருந்தா காலக்ஷேபத்துக்கு வெளியூர்லேருந்து வரக்கூடியவாளாக இருந்தா அவள் யாராவது ஒரு ஆற்றுல தங்கிண்டு காலக்ஷேபத்துக்கு அவாத்துல சாத்துண்டு இங்க வந்து காலக்ஷேபம் கேட்டு இருக்கிறவாளா இருந்தாலும் கூட அவாளும் அவுபாசனம், அவ வைஸ்வதேவம், அவளும் பகவத் ஆராதனம் தான் பெருமாளுக்கு தான் பண்ணிண்டு அப்படிதான் வரணும். காலக்ஷேபத்துக்காக வந்திருக்கோம்னு சொல்லி யாராத்துலயாவது தங்கி சாப்பிட்டுண்டு பகவத் ஆராதனம் இல்லாம காலக்ஷேபத்துக்கு வந்தா அவளுக்கு கிடையாது. இப்படி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் சுவாமி இடத்துல காலக்ஷேபம் கேட்கறதுக்கு. இதெல்லாம் அந்த காலத்தே சாதாரணமாக எல்லா பெரியவாளுமே இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் சொல்லுவா. அதனால இவர் தான் அப்படி இருந்தார்னு இல்லை, ஆனால் அது இவர் ரொம்ப கடைபிடிச்சார் சுவாமி பெரியாண்டவன். அது ரொம்பவும் ரொம்ப முக்கியமாக கடைபிடிச்சார். அது மாத்திரம் இல்லை, சிஷ்யாள் யாரும் ஏதாவது வண்டியில் வரக்கூடாது. காலக்ஷேபம் கேட்கறதுக்கு ஆற்றுலேருந்து பெரியாண்டவனிடத்துல வருவதற்கு அதெல்லாம் வண்டியில் வரக்கூடாது. வண்டியில் ஏதாவது வண்டினா அந்த காலத்தில் மாட்டு வண்டி தான், அது மாதிரி வண்டியில் வரக்கூடாது தங்கியிருக்கிற இடத்துக்கு. நடந்து தான் வரணும், ஏன்னா நடந்து தான் வரணும் அப்படி அந்த காலத்தில் இதெல்லாம் ஒரு வழக்கம். கோவிலுக்கு கூட வண்டியில் போனால் அது ரொம்ப தூரம் இறங்கிட்டு கோவிலுக்கு நடந்து தான் போகணும். சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு கோவிலுக்கு நேராக வண்டியில் போய் இறங்காதேன்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் இந்த காலத்தில் சரிப்படாது. கோவிலுக்கு நேராக கோவில் வாசலில் போனால் தான் நமக்கு அடுத்து நமக்கு மேற்கொண்டு காரியமே ஆகும். ஆனால் அவருக்கு அந்த மாதிரி இல்லை. அவர் காலக்ஷேபம் சொல்லும்போது யாரும் வண்டியில் வரக்கூடாது, அனுஷ்டானம் பூர்ணமாக பண்ணணும், எல்லாரும் வைஷ்ணவம் பண்ணணும், அவுபாசனம் பண்ணணும், அப்பேற்பட்டவாளுக்கு தான் காலக்ஷேபம், இல்லைன்னா காலக்ஷேபம் கிடையாது என்று இப்படி இந்த நியமத்தோடு அவர் காலக்ஷேபம் சொல்லிட்டு இருந்தார். இதில் அன்வயிச்சுவா ரொம்ப வசதியான மகான்கள் அந்த சிஷ்யாள் சுவாமியினுடைய வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அன்வயிச்சு அவரிடத்துல காலக்ஷேபம் கேட்க ஆரம்பித்தவன்னா ரொம்ப வசதியான மகான்கள் அவள்லாம். அதில் நிறைய மகான்கள் சொல்லியிருக்கா. இவெல்லாம் சுவாமியினிடத்துல காலக்ஷேமம் பண்ணவான்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கா. அதில் சுமார் ஒரு 30 பேர் காலப்போக்கிலே சுவாமியிடத்துல வந்து ஆசிரியச்சவா ரொம்ப பெரியவா. அவள்லாம் சாமானியப்பட்ட மகான்களே கிடையாது, சாமானியப்பட்ட பண்டிதாலும் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். திருப்புக்குழி சுவாமின்னு ஒருத்தர் எழுதியிருந்தார். அவர் காஞ்சிபுரத்தில் எழுதியிருந்தார். காஞ்சிபுரத்தில் அந்த சுவாமி வந்து தாத்தாச்சார் பரம்பரையை சேர்ந்தவர். அந்த சுவாமி தான் காஞ்சிபுரத்தில் இப்பொழுது தூப்புல் தேசிகனுக்கு எப்பேற்பட்டதான ரொம்ப வைபவத்தோடு இருக்கும்படியான ஒரு சன்னிவேசத்தை ஏற்படுத்தினவரே அவர் தான். நடுவில் தூப்புல் சன்னதி அவர் தெங்கலையார் வசம் போய் தெங்கலையார், அதுவும் தெங்கலையார் நான் பிராமின் வசத்தில் அவா கிட்ட சாவி போய் அவா இந்த கோவிலை ஒன்றுமே செய்ய விடாமல் பண்ணி சுமார் 60 வருஷ காலம் அந்த சன்னதியை திறக்கவே திறக்காமல் பூட்டி வைக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு அந்த தேசிகனுக்கு அவர் ஜீவித காலத்தில் எவ்வளவு கொடுமை நடந்ததோ அதை விட கொடுமை, அவருடைய இப்போ அர்ச்சாமூர்த்திகளுக்கு அதை விட கொடுமை அப்படி நடந்துட்டு இருக்கு இப்போ. அந்த மாதிரியாக அதில் இந்த சுவாமிக்கு இப்போ இந்த தேசிகன் சன்னதியை இப்படி 60 வருஷ காலம் இப்படி இப்போ சாத்திட்டாளே, மகாபாவிகள் இப்படி சாத்தி வச்சுட்டாளேன்னு அதை ரொம்ப சாமர்த்தியமாக சாதிச்சார் அவர். அந்த கதையெல்லாம் ரொம்ப பெருசு. அவர் ரொம்ப சாமர்த்தியமாக சாதிச்சு அது வடகளியார் கையில் வரவழைச்சு அந்த தூப்புல் தேசிகனை தேவப்பெருமாள் சன்னதியிலே கொண்டு போய் அவருக்கு மங்களாசாசனம் பண்ணும் வரைக்கும் அவருக்கு ஏற்பாடு பண்ணி அதுலேயும் பெரிய 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 வைபவத்தோடு தேவப்பெருமாள் சன்னதிலிருந்தே பெருமாள் பல்லக்கு, பெருமாள் கூட, பெருமாள் சின்ன வாத்தியங்கள், பெருமாள் கௌரவங்கள் எல்லாம் வந்து தேசிகனை எழுந்தருளி பண்ணி கொண்டு போய் காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் மங்களாசாதனம் பண்ண வைக்கிற அளவுக்கு பெரிய காரியங்கள்லாம் சாதித்த பெரியவர். அது போக அந்த தாத்தாச்சார் வம்சத்திலேயே அந்த சுவாமி மகாபண்டிதர். மகாபண்டிதர்னா அந்த தாத்தாச்சார் வம்சத்தில் அவளே பெரிய ஆச்சாரிய புருஷாள், அவள் பெரிய பெரிய ஆச்சாரியாலாம் இருந்தா. அப்பேற்பட்டவாளும் கூட அந்த சுவாமிக்கு ஆச்சாரியனாக இருப்பதற்கு யாரும் ஒத்துக்க மாட்டான். ஏன்னா அந்த சுவாமிக்கு இருக்க ஆச்சாரியனாக இருக்கிறதுக்கு நமக்கு என்ன யோகியதை இருக்குது, அந்த சுவாமிக்கு ஆச்சாரியனாக இருக்கிறதுக்கு நமக்கு என்ன யோகியதை இருக்குன்னு எல்லாரும் அந்த சுவாமியினிடத்துல குவிந்து சுவாமிக்கு சிஷியாளாக இருக்கிறதுக்கு வேணால் ஒத்துப்பாளே ஒழி ஆச்சாரியனாக இருக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டான். அப்படியான ஒரு ரொம்ப பிரபாவத்தோடு இருந்தார் அந்த சுவாமி. ஏன்னா அவ மகா பண்டிதர், மகாமேதாவி. சொல்லுவா ஒரு சமயம், இந்த காஞ்சிபுரத்தில் தான் கேஸ் உண்டாச்சே, தெங்கலை வடகலை கேஸு இதெல்லாம் உண்டு. அதில் ஒரு சமயம் ஒரு கேஸ் ஆகிடுத்து, அதுக்கு தெங்கலையார் இந்த சுவாமி மேலே கேஸ் போட்டால் இந்த சுவாமியும் போக வேண்டியதாக இருந்தது. அந்த நியாயஸ்தலத்துக்கு போக வேண்டியதாக இருந்தது. சுவாமி வரதுக்கு முன்னாடியே தெங்கலையார் எல்லாரும் கோர்ட்டில் வந்து சேர்ந்துட்டா, எல்லாரும் வந்து உட்காந்துன்னு இருக்கா. சுவாமி வந்து அவர் ஒரு விட்னஸ் சொல்லணும் என்பதற்காக சுவாமி கொஞ்சம் 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 லேட்டாக வந்தார் கோர்ட்டுக்கு. அது கோர்ட்டுக்குள்ளே அவர் வந்தபோது மொத்த பேரும், தெங்கலையார் உள்பட மொத்த பேரும் எழுந்து அஞ்சலி பண்ணி சுவாமி எல்லாம் அப்படின்னாலாம். அதை பார்த்து இந்த வெள்ளைக்கார ஜட்ஜு கேட்டார், ஆமாம் இதில் யார் வாதி யார் பிரதிவாதினாலாம். ஸோ இந்த இந்த சுவாமி மே இந்த சுவாமியை தான் இப்போ விட்னஸாக கூப்பிட்ருக்கு, இவா தான் வெள்ளாம் பிரதிவாதிகள் அப்படின்னு சொன்னாலாம். உடனே அவர் சொன்னாராம், இந்த சுவாமி தான் நீ இப்போ எல்லாரும் எழுந்து கையை கூப்பி மரியாதை பண்ணுங்க, அவர் மேலேயா நீங்கள் கேஸ் போட்டுங்க அப்படியா, இந்த மாதிரி இவ்வளோ பெரியவர் இவ்வளோ கௌரவத்துக்குரியவர் அவர் மேலே போய் அவர் வேலை ஒரு தப்பு இருக்குன்னு கேஸ் போடுறீங்களே, நீங்கள் இந்த கேஸே செல்லாதுன்னு சொல்லிவிட்டார் அந்த ஜட்ஜு அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் ரொம்ப பல விதங்களில் அந்த திருப்புகழ் சுவாமி ரொம்ப வசதியானவர். அப்பேற்பட்ட அந்த சுவாமிக்கு ஆச்சாரியங்கம் பண்ணுறதுக்குன்னு அவ வம்சத்திலேயே யாரும் முன் வர முடியாது, அப்படி இருந்தார் அந்த சுவாமி. அப்படி இருக்குச்சே ஒரு சமயம் ஸ்ரீரங்கத்துக்கு எழுதினார். ஸ்ரீரங்கத்தில் இப்போ பெருமாள் சன்னதியில் பெருமாள் சேவிக்க போன போது, அங்கே பெருமாள் சேவிக்கச்சே பொதுவாக பெரிய மகாத்மாவாக இருக்கார், பார்க்கறதுக்கே ரொம்ப விசேஷமான மூர்த்தியாக இருக்கார் என்பதனாலே பட்டாச்சாரோட அந்த பட்டாச்சார் ரங்கநாதன் சன்னதியிலே ஒரு வார்த்தை பேசுகிறார். சுவாமி எந்த எவ்விடம் சுவாமி எந்த திவ்ய தேசம் அப்படின்னு கேட்டார். அவர் அடியேன் பெருமாள் கோவில் அப்படின்னார். அப்படியே அடுத்தது சாதாரணமாக பேசுறது என்ன திருவடின்னு கேட்பா, முதல்ல என்ன திருவடி எந்த திவ்ய தேசம்னு கேட்பா, அப்புறம் என்ன திருவடின்னு கேட்பா. இது ரொம்ப சாதாரண வார்த்தை தான். என்ன திவ்ய தேசம்னு கேட்டால் பெருமாள் கோயில்னு சொல்லிட்டார், என்ன திருவடின்னு கேட்டால் சொல்ல தெரில அவருக்கு. ஏன்னா அவருக்கு ஆச்சாரியன் இல்லை, அவர் மற்ற சாஸ்திரங்கள் எல்லாம் வாசிச்சாச்சு, அத்தியனம் பண்ணியாச்சு, நியாயசாஸ்திரம் வாசிச்சாச்சு, மீனாசாஸ்திரம் எல்லா சாஸ்திரம் வாசிச்சாச்சு. ஆனால் இருந்தாலும் வேதாந்த சாஸ்திரம் வாசிச்சு ஒரு ஆச்சாரியனிடத்துல பரநியாசம் பண்ணிட்டு இந்த திருவடின்னு சொல்கிறதுக்கு அவரால் முடியல, என்ன திருவடின்னு சொல்ல முடியல அவருக்கு. அவர் கொண்டு யோசிக்கிறார் என்ன திருவடின்னு. அப்போ அந்த சுவாமி சாதிச்சார் அப்படி. அப்போ இங்கே இப்போ மகாத்மா இங்கே அப்படியே சாட்சாத்து பெரிய பெருமாள் போலேயே இங்கே எழுதியிருக்கார், பெரியாண்டவன் எழுதியிருக்கார், அவர் திருவடிகளை அன்வயிக்கலாமே, சொந்த ஆச்சாரியராச்சே என்று சொன்னார் அவர். உடனே அது அப்படியே பெருமாள் நியமனம், நமக்கு ஆச்சாரியன் யார் என்று தேடிட்டு இருந்தோம், நமக்கு ஆச்சாரியனை காட்டி கொடுத்துட்டார் பெருமாள் என்று ரொம்ப புலகாங்கிதராய் ரொம்ப கண்ணீரோடு. ஆஹா, இப்போ பெருமாள் ஆச்சாரிய கடாட்சத்துக்கு பெருமாள் கடாட்சம் காரணம், பெருமாள் கடாட்சத்துக்கு ஆச்சாரிய கடாட்சம் காரணம்னு சொல்லுவா. இப்போ அதனால் ஆச்சாரியாள் வேணுன்றதுக்கு இப்போ பெருமாள் கடாட்சிச்சுட்டார். நான் இனிமே திருப்பி ஆச்சாரிய கடாட்சம் வச்சு ஏற்பட்டதுன்னா நமக்கு பெருமாள் கடாட்சிச்சு நமக்கு ஒரு பரம புருஷார்த்தமான மோட்சத்துக்கு உபாயமான பிரபத்தியை பண்ணி வச்சுருவார். இதற்காகத்தானே நாம் இவ்வளவும் இத்தனை ஜானமும் ஒரு ஆச்சாரியனை சதாச்சாரியன் கிடைக்கணுன்றதுக்காகத்தானே என்று ரொம்ப அப்படியே புலகாங்கிதராய் ரொம்ப பரம சந்தோஷப்பட்டு, அதுக்கப்புறம் அந்த சுவாமி பெரியாண்டவரிடத்துல வந்து ஆசிரயித்தார். அவர் ஆசிரயித்த போது இந்த பண்டித லோகத்துக்கு எல்லாருக்கும் பெரிய ஷாக்கு. என்ன ஷாக்குன்னா பெரியாண்டவன், அவர் பாவம் அவர் பெரிய சன்னியாசி பெரிய மகாத்மா ரொம்ப புண்ணியாத்மா, ஆனால் இருந்தாலும் இவருக்கு ஆச்சாரியனாக இருக்கிறவருக்கு அளவுக்கு அவருக்கு என்ன ஞானம் இருக்குது என்று அப்படியே மொத்தம் பண்டித லோகம் பூரா பிரமிச்சு போச்சு. இந்த சுவாமிக்கு ஆச்சாரியனாக இருக்கிற அளவுக்கு அவருக்கு அவரிடத்துல ஆசிரியச்சு விட்டாரு, அவரிடத்துல ஆசிரியச்சு விட்டாரு. இவரா இவருக்கு ஆசிரியிக்கிறதுக்கு ஆச்சாரியன் கிடையாது, பெருமாள் காட்டி கொடுத்தார் ரங்கநாதன். அந்த வார்த்தையை அப்படியே சுவீகரிச்சுட்டு விசுவாசத்தோடு வந்திருக்கார். பெரியாண்டவனிடத்துல ஆசிரியிச்சா அப்போல்லாம் காலக்ஷேபம் பண்ணிட்டு பரநியாசம் பண்ணி வைப்பா, அது ஒரு வழக்கம். அது காலக்ஷேபமாகி அதுக்கு உண்டான ஜானம்லாம் ஏற்பட்டதுன்னா அந்த ஆச்சாரியாளிடத்துலேயே அந்த காலக்ஷேபத்தினாலே ஏற்பட்டதான ஒரு விசுவாசம் நமக்கு சாட்சாத்து பெருமாளே வந்து ஆச்சாரியராக உபதேசம் பண்ணினார் என்றெல்லாம் ரொம்ப விசுவாசத்தோடு அந்த பிரபத்தியின் விஷயத்திலே ஞானமும் வேதாந்த விஷயத்திலே பூர்ணமான பிரதிபத்தியும் ஏற்பட்டு அதுக்கு மேலே ஒரு பக்குவ தசையிலே சரணாகதி பண்ணிக்கிறது இதெல்லாம் வழக்கம். ஆனால் சரணாகதிக்கு அப்படிலாம் ஒன்றும் நிர்பந்தம் இல்லை, ஒன்றும் தெரியாதவாளும் சரணாகதி பண்ணிக்கலாம். இந்த சுவாமி வேதாந்த காலக்ஷேபம் பண்ண ஆரம்பித்தார். திருப்புக்கூடு சுவாமி பெரியாண்டவனிடத்துல அவர் வேதாந்த காலக்ஷேபம் பண்ண ஆரம்பித்தார். வேதாந்த காலக்ஷேபம் பண்ண ஆரம்பித்த பிறகுதான் சுவாமி திகைச்சு போயிட்டார். இந்த சுவாமிப்பா ஆச்சாரியனாய் நமக்கு நாம் வரிச்சுட்டோம், நமக்கு ஆச்சாரியன் தேவை, அதனாலே நாமே தேசிகன் போல நாமே ஒரு ஆச்சாரியன் என்றெல்லாம் நமக்கு நாமே அப்படி ஒரு பிரபாவம்லாம் கிடையாது. தேசிகன் சுவனிஷ்டையாக பண்ணிட்டார், சுவனிஷ்டையாக பெருமாள் இடத்துலேயே பண்ணிட்டார். அப்புள்ளார் செஞ்சு உபதேசம் பண்ண பிரகாரம் சரணாகதியெல்லாம் பண்ணிட்டாருன்னு 3000 படியிலே சாதிச்சிருக்கார். சில பேர் சொல்கிறா தேசிகன் அப்புள்ளார் இடத்துலேயே சரணாகதி ஆச்சுன்னு சொல்கிறா. ஆனால் இருந்தாலும் சொந்தமாக பண்ணிக்கிற அளவுக்கு இந்த சுவாமிக்கு அதெல்லாம் பயம். பெரியாண்டவனிடத்துலேயே அன்வயிக்கலாம்னு வந்து அன்வயிச்சா அந்த சுவாமியினுடைய ஞானம் எப்படி இருக்குமோ என்ற ஒரு சம்சயத்தோடு தான் வந்து ஆசிரியிக்கிறார். காலக்ஷேபம் பண்ணபோது திகச்சு போயிட்டார் அவர். என்னமா சாதிக்கிற அவரே 1 கோடிக்கு 100 கோடி பண்ணுவார். அந்த திருப்புக்கோடி சுவாமின்னு சொல்கிறோமே அவரை பற்றி சொல்லுவா 1 கோடிக்கு 100 கோடி பண்ணுறதுன்னு. 1 கோடிக்கு 100 கோடினா ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு மேலே ஒரு பதில் வந்தது. சில பேருக்கு அந்த பதிலே திருப்தியாக போயிடும். ஏன்னா அதுக்கு மேலே யோசிச்சு அதுக்கு மேலேயும் கேள்வி உண்டான்னு கேட்கு. சில பேருக்கு ஒரு கேள்விக்கு ஒரு பதில், அந்த பதிலுக்கு மேலே ஒரு கேள்வி, அதுக்கு மேலே ஒரு பதில், அதுக்கு மேலே ஒரு, இப்படி போனால் 3 கேள்வி 4 கேள்வி வரைக்கும் தோணும், அதுக்கப்புறம் போயிடும். ஆனால் அந்த சுவாமி இப்போ திருப்புக்குடி சுவாமி சொல்லிச்சு 1 கோடிக்கு 100 கோடி சொல்வார். 1 கேள்விக்கு மேலே அடுத்த கேள்வி பதில், அந்த பதிலுக்கு மேலே அடுத்த கேள்வி கட்டாயம் கேட்பார். அந்த கேள்விக்கு மேலே பதில் சொன்னால் அதுக்கு மேலே கட்டாயம் கேள்வி கேட்பார், அதுக்கு மேலே பதில் அதுக்கு மேலே கேள்வி கேட்பார். அதுபோல் 100 கேள்வி வரைக்கும் கேட்டுட்டே போகிறான். அவ்வளவு ஞானியாக சொல்கிறார் அந்த சுவாமியை. அந்த சுவாமி இவரிடத்துல பெரியாண்டவரிடத்துல வந்து காலக்ஷேபம் பண்ண ஆரம்பித்த பிறகு பிரமிச்சு போயிட்டார். என்ன இப்படி சாக்ஷாத்து பெருமாள் வந்து காலக்ஷேபம் சாதிக்கிறா போல இருக்கு, என்ன விஷயம், எந்த விஷயத்துக்கும் அடுத்தது இதில் ஒரு தானே ஒரு கேள்வி கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய அளவே இல்லை அவருக்கு. காலக்ஷேபங்களில் சாதாரணமாக ஆச்சாரியாளிடத்துலேயே சிஷ்யாள் உற்சாகமாக கேள்விகளும் கேட்பா, சில சமயம் ரொம்ப ரொம்ப விசுவாசமாக உண்மையான கேள்வியாக இருக்கும், சில சமயம் அந்த கேட்கணுன்ற ஒரு ஆசையினாலே உற்சாகத்தினாலே கேட்குறதெல்லாம் உண்டு. பெரியாண்டவனிடத்தில் 1 கேள்வியும் கேட்கவே முடியல அவரால். என்ன அப்படி அந்த சாதிக்கிற அழகு மேற்கொண்டு காலக்ஷேபம் முடிஞ்சதுன்னா எல்லா கேள்விகளுக்கும் சமாதானம் ஆயிடும். அது மாதிரி அப்படி காலக்ஷேபம் சாதிச்சா பிரமிச்சு போயிட்டார். அப்படி இருக்குச்சே அந்த சுவாமி அதுக்கும் மேலே அவருடைய மேதையே ரொம்ப அபாரமான மேதையாச்சே. அதனால அப்படியும் 1 நாள் 1 கேள்வியை கொட்டுட்டார் பெரியாண்டவனிடத்துல. அப்படியும் 1 நாள் 1 கேள்வியை கொட்டுட்டார். கேள்வி கேட்டவுடனே பெரியாண்டவன் யோசிச்சாராம், இந்த கேள்விக்கு நாளைக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னாராம் பெரியாண்டவன். நாளைக்கு பதில் சொல்கிறேன்னுட்டார். ஏன்னா என்ன கேள்வின்னு தெரியல, பெரியவாள் அந்த கேள்வியை எழுதி வைக்கல. அது ரொம்ப ஆச்சரியமாக சதுசாஸ்திரமும் தெரிஞ்சவா அவள், அதுக்கு மேலே 100 கோடி சொல்லக்கூடியவா, எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப தெய்வானுகிரகத்திலே வாக்கிலே அப்படியே ஹயக்ரீவனே இருக்கா போல இருந்தவா, அவளுடைய விஷயங்கள்லாம் ரொம்ப அபாரமாக இருக்கும். அந்த சுவாமி 1 கேள்வி கேட்டாராம். பெரியாண்டவன் யோசிச்சாராம், இந்த கேள்விக்கு நாளைக்கு பதில் சொல்கிறேன்னு சொன்னாராம். நாளைக்கு பதில் சொல்கிறேன்னு சொன்னார். அப்புறம் சுவாமி சரி நாளைக்குன்னா நாளைக்கு தான். அப்புறம் நாளைக்கு மறுநாள் பெரியாண்டவன் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கச்சேன்னா சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கச்சே, சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கச்சே ஜபம் முடிஞ்சது. ஜபம் முடிஞ்சு மேற்கொண்டு உபஸ்தானம் ஆகணும். அந்த உபஸ்தானம் ஆகணும் அந்த சமயத்துக்குள்ளே சாதாரணமாக யாரும் பேச மாட்டா, சந்தியாவந்தனத்துக்கு நடுவில் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதில் முக்கியமாக ஜபத்தும் போது பேசவே கூடாது. ஜபத்துக்கும் உபஸ்தானத்துக்கும் நடுவில் கொஞ்சம் அவகாசம் உண்டு. அந்த அவகாசத்தை அவகாசமாக யாரும் எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா உபஸ்தான காலம் வர வரைக்கும், அந்த உபஸ்தான காலம் வர வரைக்கும் அது கொஞ்சம் அவகாசம் உண்டு. அந்த சமயத்துலையும் ஏதாவது ஜபம் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. இந்த சுவாமி என்ன பண்ண, பெரியாண்டவன் அந்த ஜபத்துக்கும் உபஸ்தானத்துக்கும் நடுவில் அப்படி ஒரு 5 நிமிஷம் யோசிச்சுட்டும் அந்த சுவாமியை கூட்டாராம். திருப்புக்கோழி சுவாமியை கூப்பிடு அப்படின்னு சொன்னாராம். திருப்புக்கோழி சுவாமி வந்தார். வந்தால் சேவிக்க கூடாது. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அது அனுஷ்டான சமயத்தில் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறவாளை சேவிக்க கூடாது. சாஸ்திரம் அது அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறவாளை சேவிக்க கூடாது. அனுஷ்டானம் முடிச்சா விட்டு தான், ஆச்சாரியாளாக இருந்தாலும் அவளை சேவிக்க கூடாது. ஏன்னா அப்படி சேவிச்சாந்தா அந்த அனுஷ்டானம் பண்ணுறவா தன்னை ஒருத்தர் சேவிச்சான்றதுக்காக அவ அதுக்குன்னு பிராயச்சித்தமாக ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அது மாதிரி அது ஒரு சட்டம். அது இது இதெல்லாம் சாஸ்திரம் சொன்ன சட்டம். இதுக்கு என்ன தோஷம், இது ஏன் என்னெல்லாம் கேட்க முடியாது. அது ஸ்ரீமத் ராமாயணத்தில் கூட பார்க்கலாம். கர்த்தால பெருமாள் பரத்வாஜ மகர்ஷியை பார்க்க போவார். இப்படி கர்த்தால போவார். போனால் ஆசிரமத்துக்கு போச்சு, தூரத்தில் நின்றுருவார், கொஞ்ச நாள் நின்றுருவார், ஒரு கொஞ்சம் தள்ளியே நின்றுருவார். ஏன்னா பரத்வாஜ மகர்ஷியை அப்போ அக்னிஹோத்திரம் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த அக்னிஹோத்திரத்தை முடிச்சுட்டு அவர் வெளியில் வந்தால் தான் ஆசிரமத்துக்கு போகணும். அதுக்கு முன்னாடியே அங்கே போனால் அந்த சுவாமியை சேவிக்கணும், பரத்வாஜ மகர்ஷியை சேவிக்கணும். பார்த்த உடனே சேவிக்கணும், அது அதுதான் ஒரு நல்ல மரியாதை. ஆனால் பார்த்த உடனே அவர் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கார், அதனால் அவரை சேவிக்கக்கூடாதுன்னு வெறும மரம் மாதிரி நிற்கிறதும் பெருமாளுக்கு பிடிக்கல. அதனால் சுவாமி அனுஷ்டான அக்னிஹோத்திரத்தை முடிச்சுட்டு வெளியில் வரட்டும், வந்தா விட்டு சேவிக்கலாம்னு. நாம் இதற்காக ஒரு அசந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக்க கூடாது. சுவாமியை பார்த்தோம், மகர்ஷியை பார்த்தோம், சேவிக்காமல் நிற்க முடியும் ஆயிடுதுன்னு அசந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக்க கூடாதுன்றதுக்காகவே அவர் ரொம்ப தள்ளி நின்று காத்துட்டு இருந்து அப்புறம் சுவாமியை சேவிக்க போவார். இதுக்காகனா எந்த பெருமாளுக்காக அனுஷ்டானமோ, எந்த பெருமாளை நினைச்சிட்டு தான் அனுஷ்டானமோ, அந்த பெருமாளுமே அனுஷ்டானம் பண்ணுறவாளுடைய அனுஷ்டானத்தை கௌரவிக்கிறாருன்னு வால்மீகி ராமாயணத்தில் ரொம்ப விசேஷம். அது பெருமாள் அந்த ரிஷிகளுடையதான அனுஷ்டானத்தையும் அவளுடையதான தபஸையும் அவளுடையதான அந்த வேதாத்தியனத்தையும் எப்படி கௌரவிக்கிறார், அதெல்லாம் ராமாயணத்தில் பார்த்தா அழகு. இந்த பரத்வாஜ மகர்ஷி அதுக்காக அவர் பண்ணுற அனுஷ்டான் நாமா இருந்தால் பெருமாள் மற்ற விஷயத்துக்கே போட்டது போட்டபடி ஓடி வந்துடுவோம். அந்த பரத்வாஜ மகர்ஷி பெருமாள் வந்திருக்காரு அவருக்கு தானே தெரியும், எல்லாம் சர்வஜ்ஞரான அவருக்கு தெரியாதா. அவர் பெருமாள் அங்கே காத்துன்னு இருக்கச்சே இவர் பாட்டுக்கு நல்ல பிரமாதமாக அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு நிதானமாக வெளியில் வர்றார். ஏன்னா பெருமாளுக்கு அனுஷ்டானம் பண்ணுறவாளை தான் அதுதான் பிடிக்கும். பெருமாளுக்கு அனுஷ்டானம் தான் விசேஷம். தன்னை விட தன்னை அனுஷ்டானம் பண்ணுறவாளுக்கு பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணார் இந்த சுவாமி, பெரியாண்டவனை பெரியவாண்டன் கூட்டவுடனே சேவிக்கக்கூடாது, அதனால் சேவிக்காமையே வந்து நின்றார். ஆச்சாரியன் கூப்பிட்டுட்டார், அதனால் வந்தார். வந்து அனுஷ்டானம் ஆகின்றிருக்கு, சேவிக்காமல் நின்றார். அப்போ பெரியாண்டவன் நேற்று நீர் கேட்ட கேள்விக்கு இதான் பதில் என்று அந்த பதிலை சாதிச்சார். சாதித்த உடனே அப்படியே விழுந்து 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 அப்படியே தன்னை மறந்து போய் சேவிக்க ஆரம்பிச்சுட்டார் அந்த சுவாமி. உடனே பக்கத்தில் இருக்கிறவாள் என்ன அநியாயம் இது, அனுஷ்டானத்தில் ஆச்சாரியாலை சேவிச்சுட்டாள், அனு இருந்தா எப்படி பண்ணுறாரு எப்படி பண்ணுறாரு அப்படின்னு எல்லாரும் சலசலத்து போயிட்டா. உடனே அந்த சுவாமி எழுந்து சொன்னார், அந்த சுவாமி திருப்புக்குடி சுவாமி சொன்னார், அடியனுக்கு இந்த சம்சயம் நேற்று கேட்டனே, இந்த சம்சயத்தை பதில் சொல்கிறதுக்கு பெரிய பெருமாள் மட்டும்தான் முடியும், அவரால் மட்டும்தான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும், வேற யாராலையும் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு பெரியாண்டவன் இந்த பதிலை சொல்லிவிட்டார், எனக்கு மனசு ரொம்ப சமாதானமாக போயிடுத்து. இந்த கேள்விக்கு பதில் தெரியல, பெரிய பெருமாள் தான் எனக்கு பதில் சொல்லுவார்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பெரியாண்டவன் சொல்லிவிட்டார், பெரிய பெருமாள் தான் பெரியாண்டவன், பெரிய பெருமாள் தான் பெரியாண்டவன் அப்படின்னு திருப்பியும் புரிந்து புரிந்து சேவிச்சாராம். எதுக்காகன்னா இப்படி ஒரு ஒரு கோடிக்கு சத கோடி சொல்லக்கூடியவாள்லாம் கூட, அப்புறம் சுவாமியினுடையதான அந்த பாண்டியத்தியத்தையும் அந்த மேதையையும், அதுவும் அது அப்படியே பெருமாளே வாக்கில் வந்து அவளுக்கு சிஷ்யாளுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக காலக்ஷேபம் சொல்கிறார் என்று சொல்லும்படியான அந்த ஒரு பிரபாவத்தையும் அவள்லாம் பார்த்து அனுபவிச்சுவா. அதனால் சுவாமிக்கு முதல்ல இந்த சுவாமி பெரியாண்டவன்னா ஒரு வசந்த சன்னியாசி ரொம்ப அவெல்லாம் வாசித்தவர் இல்லை அப்படின்ற ஒரு பிரமம் இருக்க, அது இப்போ ஏற்பட்ட மகான்கள்லாம் வந்து ஆசிரியச்சதுக்கப்புறம் எல்லாரும் தகச்சு போயிட்டார். இவாள்லாம் வந்து ஆசிரியக்கிற அளவுக்கு அப்படி சுவாமி சாதிக்கிறாரே, அப்படி சுவாமி சாதிக்கிறாரேன்னு தகச்சு போயிட்டார். அதில் நிறைய பேர் சுவாமி இடத்துல வந்து அப்புறம் ஆசிரியக்க ஆரம்பிச்சுட்டார். அந்த மாதிரி ஆசிரியக்க ஆரம்பித்த மகான்கள் லிஸ்டே ரொம்ப பெருசு. ரொம்ப பெரிய வந்து ஆசிரியிச்சா. அது மாதிரி அவள் ஆசிரியிச்சவாள் சில பேரை மட்டும் ரொம்ப முக்கியமாக நம்ம இப்போ பெரியவா எழுதி வச்சுருக்கா. அதில் நாம் இப்பொழுது அவசியமாக முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியவர் சுவாமி சின்னாண்டவன் பாதுகா சேவக ராமானுஜ மகாதேசிகன். இந்த சுவாமி சின்னாண்டவன் அவருக்கு பின்னாடி தான் திருநாமம் வந்தது. அவருக்கு வெளிநல்லூர் ஸ்ரீனிவாச ராகவாச்சார்னு பேர். என்ன ஒரு பெரிய ஒத்துமைன்னா, பெரியாண்டவனுக்கும் பூர்வத்தில் ஸ்ரீனிவாச ராகவாச்சார்னு தான் திருநாமம், சின்னாண்டவனுக்கும் ஸ்ரீனிவாச ராகவாச்சார்னு தான் திருநாமம். அதே மாதிரி இன்னொரு ஒரு பெரிய ஒத்துமை என்னென்னா, நம்ம திருக்குழந்த ஆண்டவனுக்கும் ஸ்ரீனிவாச ராகவாச்சார்னு தான் திருநாமம். இதனுடைய சுவாரஸ்யத்தை அப்பப்பா திருக்குழந்த ஆண்டவன் சமயம் அவருடைய வைபவத்தை பார்க்கச்சே பார்க்கலாம். இந்த சின்னாண்டவன் சுவாமி அவர் வேலிநல்லூர் சங்கவரம் ஸ்ரீனிவாச ராகவாச்சார்னு ரொம்ப பிரசித்த பண்டிதராக இருந்தார். நியாயசாஸ்திரம்லாம் அமோகமாக வாசிச்சுருந்தார். அந்த சுவாமி வந்து பெரியாண்டவன் திருவடியில் ஆசிரியித்தார். அதே போல இன்னொரு பெரிய மகாசித்த புருஷர் காடந்தேத்திய ஆண்டவன். அவருடைய சரித்திரத்தை கேட்டாலே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படும்படியாக இருக்கும் அந்த சுவாமியினுடைய பிரபாவம். அப்படி அவர் பூர்வாசிரமத்தில் அவர் பெரியாண்டவன் இடத்துல வந்து ஆசிரியித்தார். அதே போல் இப்போ நாம் பேசிகிட்டு இருந்தோமே அது திருப்புக்குழி சுவாமி கிருஷ்ண தாத்தாச்சார்னு பேர். அவர் கிருஷ்ண தாத்த தேசிகன்னு சொல்லுவா அந்த சுவாமி. எல்லாம் சதுசாஸ்திர மகாபிரவீணர். அந்த சுவாமியை எல்லாரும் எப்பவும் கட்டாயம் கையை கூப்பி இப்போ ரொம்ப நினச்சிக்கணும். ஏன்னா இன்னைக்கு தூப்புல் தேசிகனுக்கு ஒரு நம்ம அவதார ஸ்தலத்திலே தூப்புல் தேசிகனுக்கு ஒரு வைபவம் நடக்கிறதுன்னா, அந்த வைபவத்துக்கெல்லாம் இன்னைக்கு நடக்கிறதுக்கு ஒரே மனுஷ காரணம்னு, எல்லாத்துக்கும் தெய்வம் தான் காரணம், ஒரு மனுஷ காரணம்னு ஒன்று யோசிச்சு பார்த்தோம்னா அது இந்த திருப்புக்குழி சுவாமியை தான் சொல்லணும். 60 வருஷ காலம் கோவிலை பூட்டி வச்சுட்டாலே நம்ம தேசிகனை, அவதார ஸ்தலத்தில் பூட்டி வச்சுட்டாலே அந்த அந்த அப்படி ஒரு யார் கையிலையோ போய் சீரழிஞ்சு கிடந்த சன்னதியை எப்படியோ ஒரு ஆச்சரியமான ஒரு சாமர்த்தியம், அது கதைகள்லாம் உண்டு. அப்படி அந்த சாமர்த்தியத்தில் எப்படியோ அந்த கோவில் சன்னதியை திவ்யம் நம்ம வடகலையாருடையதான ஒரு அதீனத்துக்கு கொண்டு வந்து தேசிக பக்தர்களே பெருமாளை தேசிகரங்க ஆராதிக்கும்படியாயும், அதுவும் விசேஷமாக வைகானசமான அந்த கோவில், தூப்புல் சன்னதி வைகானசமான கோவில், வைகானச கோவிலிலிருந்து பாஞ்சராத்திர பெருமாளான தேவப்பெருமாள் திருவடி வாரத்திலே கொண்டு போய் ஒரு மங்களாசாசனம் செய்து சகல மரியாதைகளையும் பெற்றுக்கொள்ளும்படியாக, இதெல்லாம் சாதிக்கவே முடியாது. அதில் தேவப்பெருமாளும் தேசிகனும் சேர்ந்தால் தான் இந்த காரியத்தை சாதிக்க முடியும். அப்பேற்பட்ட காரியத்தை இந்த சுவாமியை கொண்டு பெருமாள் அன்னைக்கு நடத்தி கொடுத்தாருனால அப்படி ஒரு ஒரு ரொம்ப தெய்வ பிரகிருத்தியான அந்த சுவாமி. அதனால தூப்புல் தேசிகன்னா நிச்சயமாக இந்த திருப்புக்குழி சுவாமியையும் நாம் மனசால நினச்சி நமக்கு எவ்வளோ உபகாரம் பண்ணாரே, நமக்கு தேசிகனை கொடுத்தாரே, தூப்புல் தேசிகன் நமக்கு கொடுத்தாரே இந்த சுவாமின்னு நினச்சிக்கணும். அந்த சுவாமி பெரியாண்டவனிடத்துலேயே வந்து ஆசிரயித்தார். ஆசிரயித்து சுவாமியிடத்துல காலக்ஷேபம் பண்ணி இப்போ மொத்தத்தில் தொண்ட மண்டலத்தில் பெரியாண்டவனுடைய கீர்த்தி எதனால் ரொம்ப பிரசித்தி அடைஞ்சதுன்னா, இந்த சுவாமி வந்து ஆசிரயித்ததுனாலே கீர்த்தி வந்து கொடுத்தோன்னு சொல்லணும். ஏன்னா அப்படி தொண்ட மண்டலம் பூராவும் இவருக்கு ஆச்சாரியராவதற்கு நமக்கு தகுதி இல்லைன்னு மகா பெரியவாள்லாம் நினச்சிட்டு இருந்த காலத்தில் அந்த சுவாமி பெரியாண்டவனிடத்துலேயே வந்து ஆசிரயித்து பெரியாண்டவனிடத்துலேயே காலக்ஷேபம் கேட்டு, பெரியாண்டவன் காலக்ஷேபம் சொன்னால் பெருமாள் காலக்ஷேபம் சொன்னால் போலே இருக்குது என்று அவர் தன் வார்த்தையாலே சொல்லிக்கொண்டு பெரியாண்டவனுடைய கீர்த்தியை. அப்புறம் இந்த சுவாமி நிறைய கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். இந்த திருப்புக்குழி சுவாமி நிறைய கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். எல்லா கிரந்தத்திலையும் ஆரம்பத்தில் பெரியாண்டவனை பற்றி ஆச்சரியமான ஸ்லோகம், எல்லாம் வெவ்வேறு ஸ்லோகம்தான், ஒரே ஸ்லோகம் கிடையாது. பெரியாண்டவனை பற்றி ஆச்சரியமாக இருக்கும் அந்தந்த ஸ்லோகங்கள்லாம் பார்க்கச்சே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த பெரியாண்டவனை அவர் எப்படி அனுபவிச்சிருக்கார், எப்படி தெய்வமாக தான் அனுபவிச்சிருக்காருன்றதை அந்த ஸ்லோகத்தில் பார்த்தா தெரியும். அது இப்போ நாம் யூனிஃபார்மாக சொல்கிற தனியன் இல்லை, அவர் ஒவ்வொரு கிரந்தத்திலையும் பெரியாண்டவனை நினச்சி அதை ஸ்மரிச்சுண்டு கிரந்தம் ஆரம்பிக்கச்சே அப்படி தனியாக ஒரு ஸ்லோகம் சாதிப்பார். அது வெவ்வேறு ஸ்லோகங்களாகவும் இருக்கும், அற்புதமாகவும் இருக்கும். அது இருக்குது. அது அடுத்து நம்ம திருப்புக்குழி சுவாமியை பார்த்தோம். அது இதே போல் இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது, நம்ம அவசியமானவர் ஸ்வச்சந்த நரசிம்மாச்சாரிய அவர் சுவாமியை சொல்லணும். அது ஸ்வச்சந்த நரசிம்மாச்சார சுவாமி தான் போன வாரமே சொன்னோம் தெரியுமா, பெரியாண்டவனுக்கு அங்கே முதல்ல இடம் அவருக்கு ஒரு இடமும் கிடையாது, அவர் எந்த இடத்தையும் இல்லை. ஒரு சர்ப்பம் வந்து தீண்டெடுத்து சர்ப்பத்தினால ஒரு நாள் ரொம்ப சிரமப்பட்டார் சுவாமி. அதை பார்த்துட்டு மறுநாள் காத்தால காலக்ஷேபத்துக்கு வந்தவாள்லாம் என்ன இப்படி சுவாமி சிரமப்படுறதே அப்படின்னு கேட்டால், இல்லை நேற்று ஒரு சர்ப்பம் தீண்டெடுத்து அதனால் கொஞ்சம் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால், அச்சோ ஆச்சாரியன் இப்படி புதர்லையும் மரத்தடியிலையும் எதற்கு இப்படி அல்லாடணும், இவருக்கு கிடைக்காத ஒரு விஷயமா என்று சொல்லி அந்த சுவச்சந்தம் சுவாமி அவர் இருக்காரே, அவ தான் அந்த இப்போ இருக்கிற பெரியாசிரமம் என்றதான அந்த இடத்தை ஏற்படுத்தினா. அவளுடைய பூர்வீகம் வந்து சோசலை, அவளுக்கு சோசலையிலையும் அவளுக்கு உண்டு. இந்த சோசலையில் இருந்த மகான்கள் என்று சொல்லும்படி அவ தான் அடுத்து திருப்பியும் தேரழுந்தூராண்டவன் வரைக்கும் நம்ம ஆசிரமத்தை பரிபாலித்த ரொம்ப பெரிய பிரபுக்கள் அப்படின்னு சொன்னால் அவளை தான் சொல்லணும். அவளால் தான் சோசல ஜோடிதார்னு சொல்லுவா பின்னாடி. அந்த சோசல ஜோடிதாரால் தான் சம்பிரதாயம் இன்னைக்கு நிற்கிறது. அவள் ஒவ்வொரு காலத்திலே ஒவ்வொருத்தரால் அந்த சம்பிரதாயம் மங்கி போகாதபடிக்கு ஒரு பெரிய காரியத்தை பண்ணி வச்சவா உண்டு. அதில் இந்த ஸ்வச்சந்தம் ஃபேமிலின்னு சொல்ல முடியாத இவா பண்ணி வச்சது ரொம்ப வசதியான காரியம். அவள் தான் பெரியாண்டவனுக்கு அந்த இடத்த அங்கே ஒரு பர்ணசாலை கட்டி கொடுத்து, பர்ணசாலைன்னு சொல்கிறது குடிசை இல்லை, கட்டடமாக தான் கல் கட்டடமாக கட்டி கொடுத்து பெரியாண்டவன் இங்கே தான் எழுந்திருக்கணும். இது போல ராத்திரியிலே மரத்தடியில் புதரடியெல்லாம் படுத்துட்டு இருந்தா சேனிச்சுட்டு இருக்கச்சே பாம்புகள் வரத்தான் வரும். அவளுடைய பிரபாவத்தில் எந்த பாம்பும் தீண்டாது. எல்லாத்துக்கும் ரக்ஷக சர்வேஸ்வரன் இருக்கா, எல்லாத்துக்கும் ரக்ஷ அவளுடைய ஸ்வதர்மம் இருக்குது. அதனால ஒரு நாளும் அவளை தீண்டாது. ஆனால் இருந்தாலும் என்னடியார் அதிசெய்யார் செய்தாரேல் நன்றி செய்தார் என்பர் போலும் ஏதாவது ஒரு நாள் பெருமாள் ஏதாவது ஒரு அசௌரியத்தை ஏற்படுத்தினா அந்த அசௌரியமாக இருந்தாலும் அது பின்னாலே பெரிய ஒரு நன்மைக்கு தான் காரணமாக இருக்கும். பாஷ்யக்காரருக்கு யாரோ ஒரு நாள் விஷம் வச்சா அப்படின்னா அது ரொம்ப தப்பு தான், ஆனால் இருந்தாலும் அது ஒரு பெரிய நன்மைக்கு காரணமாகிடுது. என்ன நன்மைன்னா அந்த பாஷ்யக்கார திருமேனியில் யாருக்கு அதிக பரிவு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கும்படிக்கு ஒரு காரணமாகிடுது. பாஷ்யக்கார ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ ஆலயத்தில் எனக்கு விஷம் வைக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ மகா பாவி ஆகிட்டேனே, ஏதோ ஸ்ரீ வைஷ்ணவ ஒரு வைஷ்ணவாளுக்கு நான் தப்பு பண்ணிட்டேன் அதனால தானே எனக்கு விஷம் வைக்கிறா, நான் இனிமேல் ஜீவிக்கவே கூடாதுன்னு பாஷ்யக்காரர் அப்படியே உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டார். அது சாப்பிடாமையே இருந்தார் ஒரு வாரம். இப்படியே இந்த ஆத்மா போகட்டும்னு இருந்தார். அப்போ திருக்கோட்டியூர் நம்பி வந்தார். திருக்கோட்டியூர் நம்பியை விழுந்து விழுந்து சேவிக்கிறார் காவேரியில், காவேரி கரையில் மணலில் வெயில் பத பதக்கிறது, எல்லாரும் பதறா. இந்த திருக்கோட்டியூர் நம்பி இடத்துல எது யாருக்கும் அதிர்ந்து பேசுறதுக்கு பயம். அப்போ கிடாம்பி ஆச்சான் பாஞ்சிட்டு போய் கட்டி பிடிச்சி தூக்கினார் பாஷ்யக்காரர். இப்படி ஆகும் இப்படியா சிஷியால, இது என்ன சிஷ்யவர்த்தி சுவாமி என்று அப்படியே திருக்கோட்டியூர் நம்பியை பார்த்து ஒரு கூச்சல் போட்டார் அவர். அவர் சொன்னார், நான் உமை தான் தேடினேன்னார் அவர். பாஷ்யக்கார திருமேனிலே இந்த பரிவு வேணும், இந்த பரிவு வேணும்னு சொல்லி அப்புறம் கிடாம்பி ஆச்சானை காட்டி கொடுத்து இவருக்கு சகலார்த்தங்களையும் உபதேசியும் என்று தன் வாக்காலே திருக்கோட்டியூர் நம்பி தான் தெரியுமே, 18 முறை ரகசியார்த்தத்தை உபதேசம் பண்ணுறதுக்கு 18 முறை பாடாபடுத்தினவர் அவர். அவர் உத்தரவு, திருக்கோட்டியூர் நம்பி உத்தரவு, ரகசியார்த்தங்களை நாம் சொன்ன ரகசியார்த்தங்களை இவருக்கு உபதேசியும் என்று அவருக்கு உபதேசம். அதனால தான் மடப்புலி ஆச்சானுக்கு ரகசியம் கிடைச்சது. அதனால் ரகசியம் கிடைச்சதுனால தான் ரகசிய பரம்பரை கிடாம்பி ஆச்சான் தான் ரகசிய பரம்பரைக்கு ரகசிய சிம்ஹாசன அதிபதி ஆனார். அப்புறம் அவர் தான் அந்த கிடாம்பி ஆச்சான் மடப்புள்ளி ஆச்சானாக இருந்து சுவாமியினிடத்துல பரிவோடே இருந்து கூடவே இருந்து பாஷ்யாரிடத்துல அப்படி கூடவே இருந்து ரகசியார்த்தியங்களையும் கிரகிச்சு மற்ற பாஷ்யாருடைய தான் அனுஷ்டானங்கள் அவருடைய தான் திருவள்ளம் எல்லாத்தையும் கிரகிச்சு அதுதான் அப்படியே குமாரர் அடுத்த குமாரர் அப்புள்ளாரிடத்துலேயே வந்து தேசிகனுக்கு வந்து நமக்கும் ரகசிய பரம்பரையில் பிரதான ஆச்சாரியரா கிடாம்பி ஆச்சான் கிடைக்கும்படியா. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன், ஏதோ ஒரு சின்ன தப்பான சமாச்சாரம் கூட நல்ல விஷயத்துக்கு மாற்றி கொடுத்துருவார் பெருமாள். அதே போல் அங்கே சர்ப்பம் கடிச்சது அப்படின்னா சர்ப்பம் தீண்டினது நல்ல விஷயத்துக்கு ஆகிடுத்து. ஏன்னா அதுக்கப்புறம்தான் ஆசிரமம் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆச்சு. எல்லாருக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும். என்னென்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன்றது வேற, அந்த இன்ஸ்டிடியூஷன் காப்பாற்றி வர சம்பிரதாயம்ன்றது வேற. இந்த இன்ஸ்டிடியூஷன்றது எதுக்காக அப்படின்னா அந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன, அந்த இன்ஸ்டிடியூஷன்னா ஒரு குரூப்பாக அமைஞ்சால் அதுக்குன்னு ஒரு சில நிலப்புலன்கள் சொத்துக்கள் ஐஸ்வர்யங்கள்னு சேர்ந்தால் அது சம்பிரதாயத்தை சேர்ந்தவள்லாம் வந்து கூடுவதற்கும் அவ சமாகமத்திற்கும் அவ ஒரு இடத்துல ஒரு பிடிப்பாக இருக்கிறதுக்கும் ஏற்படக்கூடியதான ஒரு சொத்து தான் இன்ஸ்டிடியூஷன்றது. அது மாதிரி ஆசிரமம் அப்புறம் ஏற்பட்டு ஆசிரமத்துக்கு ஆசிரமம்னா ஆசிரமம்னா தங்கலாம் போகலாம் வரலாம் ஆச்சாரியாலாம் அங்கே தான் இருப்பா நமக்கும் போய் அன்வைக்கலாம். பெரியாண்டவன் சஞ்சாரம் பண்ணிட்டு காட்டோரமாக இங்கேனா இருந்தாருன்னா எத்தனை பேர் வந்து ஒரு இடத்துல ஆசிரியிக்க முடியும், அவர் எங்கேயோ வனத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருனா. அப்படி இல்லை பெரியாண்டவன்னா அனுஷ்டானம் முடித்தா இங்கே தான் எழுந்திருப்பார் இங்கே தான் இருப்பார் ஆசிரமத்தில் இருப்பார் அப்படின்னு நம்பி வரும்படியாக இப்படி பல சௌகரியங்களை கொடுக்கறது ஒரு இன்ஸ்டிடியூஷன்றது. அதனால் இன்ஸ்டிடியூஷன் என்பது வேற, அவளுடைய வேதாந்தம் என்பது வேற. அதனால இப்போ மடம்ன்றது ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஆசிரமம்ன்றது ஒரு இன்ஸ்டிடியூஷன், அப்புறம் பரகால மடம்ன்றது ஒரு இன்ஸ்டிடியூஷன். அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன்னால என்னென்னா அது அங்கே ஒரு மூர்த்தி ஆராதனம், அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு சொத்து, அதுக்குன்னு மடங்கள் இப்படி ஏற்படுறதுலாம் இருக்குது. இதுதான் இன்ஸ்டிடியூஷன். அதில் முக்கியமாக இப்போ சமீபத்தில் எப்படி இருக்குன்னா, அந்த இன்ஸ்டிடியூஷனில் அந்த மூர்த்தி ஆராதிச்சுன்னு ஆச்சாரியால் அவர்வாளுக்கு அதே திருநாமம், பரகாலஜியர் பரகாலஜியர் பரகாலஜியர், அப்புறம் அகோபிலஜியர் அகோபிலஜியர் அகோபில, அழகிய சிங்கர் அழகிய சிங்கர்னு அதே திருநாமம். அதே போல் ஆண்டவன் 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 அதே திருநாமம். இதே போல் அதே திருநாமம், அப்புறம் ஆராதனத்துக்கும் அதே மூர்த்தி என்று அடுத்தடுத்து ஆச்சாரியாளுக்கு ஏற்படுறது என்பதெல்லாம், இதெல்லாம் வேதாந்தம் கிடையாது. வேதாந்தம் என்பது விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் தான் வேதாந்தம். ஆனால் இந்த வேதாந்தத்தை சம்ரக்ஷிக்கிறதுக்காக ஒரு அமைப்பாக ஏற்படுறதுன்னு, ஒரு இன்ஸ்டிடியூஷனாக ஏற்படுறதுன்னு பார்த்தா, அதனால தான் சில பேர் சொல்கிற ஆசிரமம்னா புதுசு அப்படின்றா. என்ன ஆசிரமம்னா புதுசுன்னா என்னது புதுசு? ஆச்சாரியாளுடைய வேத விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் புதுசா? ஆச்சாரியாளுடைய பூர்வாச்சாரியாளாக இருக்கிற தேசிகன் புதுசா? ஆச்சாரிய பாஷ்யக்கார் புதுசா? பாஷ்யக்கார் எல்லாருக்கும் அதே பாஷ்யக்கார், எல்லாருக்கும் அதே தேசிகன், எல்லாருக்கும் அதே விசிஷ்டாத்வைத சித்தாந்தம், அதுதான் வேதாந்தம். எல்லா நம்ம சம்பிரதாயத்தில் பாஷ்யக்கார திருவடியிலே தேசிகன் திருவடி வாரத்திலே அன்வயிச்ச இந்த ஆச்சாரிய பரம்பரைக்கு பிரபத்தி தான் பிரதான வேதாந்தம், பிரபத்தி தான் பிரதான உபாயம். அதனால வேதாந்தம் என்பது வேற, அந்த வேதாந்தத்தை காப்பாற்றுறதுக்காக அங்கங்கே அந்தந்த காலத்திலே ஏற்பட்ட சில இன்ஸ்டிடியூஷன்ன்றது வேற. அதனால் நம்ம முனித்ரிய சம்பிரதாயத்தில் ஆண்டவன் சம்பிரதாயம்னா ஏதாவது புதுசு அப்படின்னு நினச்சான்னா யாரும் அதுக்காக ஒன்றும் வருத்தப்பட்டுக்க வேண்டியது கிடையாது. புதுசுன்னு சொல்கிறவாளுடைய அபிப்பிராயம் அவளுக்கே தெரியல. புதுசுன்னு சொல்கிறது என்னென்னா, இதே போல் இதுக்கு முன்னாடிலாம் ஆச்சாரியால் வெவ்வேறு திருநாமம் வச்சுருந்தா இல்லையா, பாஷ்யக்காரர்னு சொன்னோம், அப்புறம் பாஷ்யக்காருக்கு அப்புறம் புள்ளான்னு சொன்னோம், புள்ளானுக்கு அப்புறம் எங்களாழ்வான்னு சொன்னோம், இப்படி இது மாதிரி வெவ்வேறு திருநாமங்களாக இருந்த ஆச்சாரியாளுக்கு. ஆனால் இது இன்ஸ்டிடியூஷன் என்று ஏற்பட்டு ஒரு தலம், ஒரு மடம், ஒரு ஆசிரமம் என்று ஒரு சொத்துன்னு ஏற்பட்டு அதுக்காக அந்த இடம்தான் எல்லாரும் சிஷ்யால் வந்து சேர்றது ஆச்சாரியால் வந்து சேர்றது என்று ஒரு இடமா ஏற்படுத்தினா விட்டு அது அதுக்கு அந்த அதை பரிபாலிக்கிறவா பரிபாலிக்கிறவா என்று சொல்லச்சு, அடுத்தடுத்த ஆச்சாரியாளுக்கும் அதே திருநாமம், அழசிங்கர்னா அழசிங்கர், ஆண்டவன்னா ஆண்டவன், பரகாலஜியர்னா பரகாலஜியர் அப்படின்னு அது திருநாமங்கள் ஏற்பட்டதுனால இது ஆண்டவன் எப்போ சொல்ல ஆரம்பித்தா அப்படின்னா, ஆமாம் ஆண்டவன் இப்போ தான் சொல்ல ஆரம்பித்தா, இப்போ தான் ஒரு 200 வருஷம் ஆறுது. அழிசிங்கர்னு எப்போ சொல்ல ஆரம்பித்தா? ஆமாம் 600 வருஷம் ஆறுது. அப்புறம் பரகால மடம்னு எப்போ சொல்ல ஆரம்பித்தா? ஆமாம் சுவாமி அது ஒரு 700 வருஷம் ஆறுது. என்று இது அந்த இன்ஸ்டிடியூஷன் வேறு, இன்ஸ்டிடியூஷன் பரிபாலிக்கலாம், வேதாந்தம் வேறு நமக்கு. அதனால் இப்போ நான் வேதாந்தம் நமக்கு ராமானுஜ சித்தாந்தம் தான் வேதாந்தம். அந்த ராமானுஜ சித்தாந்தத்தை பரிபாலிக்கிறதுக்குன்னு ஏற்பட்டதான இன்ஸ்டிடியூஷன் என்று சொன்னால் அதில் கால வித்தியாசம் வரதான் வரும். ஆனால் சித்தாந்தத்துக்கு கால வித்தியாசம் கிடையாது, வேதாந்தத்துக்கு கால வித்தியாசம் கிடையாது. எதுக்காக சொன்னேன், இந்த ஸ்வச்சந்தம் நரசிம்மாச்சார சுவாமின்னு இருக்காரு, இவர் தான் முதல் முதல் அந்த பெரியாசிரமத்தை கட்டி கொடுத்தவர். அந்த பெரியாசிரமத்தை கட்டி கொடுத்து அங்கே ஆச்சாரியன் அங்கேயே எழப்பண்ணி இங்கேயே எழுதியிருக்கணும்னு ரொம்ப பிரார்த்திச்சு. அப்புறம் சுவாமியும் சரி பெருமாள் நியமனம் ஆயிருக்கு, இப்படி தான் இருக்கட்டும் அப்படின்னு. அப்போ கூட அந்த சுவாமி, இப்போ சுவாமி பேரில் அந்த சொத்தெல்லாம் அவர் வாங்கிக்கல, என் பேரில் எழுதி கொடுக்கலாம் வாங்கிக்கல. சுவாமி ஒரு ஆசிரமம் கட்டி கொடுத்தார், அந்த ஆசிரமத்திலே பெரியாண்டவன் எழுதியிருந்தார், வெள்ளியா பெரியா இன்னும் நிறைய சிஷ்யெல்லாம் வந்து ஆசிரியிச்சுட்டுருந்தார். அப்படி இருக்குச்சு. ஸ்வச்சந்தம் நரசிம்மாச்சார சுவாமியை இப்போ பார்த்தோம், இந்த ஸ்வச்சந்தம் சுவாமியினுடைய ஃபேமிலி திருமாளிகை இன்னும் கூட அங்கே இருக்குது. அந்த சின்ன இந்த உத்தரவீதியில், கீழே உத்தரவீதியில் நம்ம ஹைதராபாத் ஹவுஸ் இருக்க, அந்த கீழே உத்தர வீதி முனையில் இருக்க ஹைதராபாத் ஹவுஸ்ன்னு நம்ம பாடசாலை இருக்க, அதுலேருந்து ஒரு 4-5 தள்ளி இருக்குது அந்த இந்த ஃபேமிலியாக, இன்னும் அவா ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டியாகவே இருக்குது அந்த ஸ்வச்ச நரசிம்மாச்சார் அவா ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியாகவே இருக்குது. அது அவா கீழ்கிளையில் இன்னும் அவளுடைய மனுஷாலாம் இருக்காங்க அங்கே, அவளுக்கு சொந்தமாக இருக்குது. சேந்தவா அண்ணா நகரில் இருக்கா, இன்னும் சில இடங்களில் இருக்கான்னு சொல்கிறான். இந்த அந்த ஸ்வச்சந்த நரசிம்மாச்சார சுவாமியினுடைய இன்னொரு விசேஷம் என்னென்னா, பெரியாண்டவன் பிக்ஷை வாங்கிட்டது அநேகமாக இவாதுலாம் பிக்ஷை வாங்கிப்பார். பிக்ஷை வாங்கி பெரியாசிரமத்திலே இருந்து, அது பெரியாசிரமத்திலேருந்து மெதுவாக ஒரு 2 மணி 1.5 மணிக்கு அப்படி மெதுவாக நடந்து வந்து விவாதத்தில் வந்து, அதுவும் அந்த 8 கவளம் அது கொஞ்சோண்டு கையில் வாங்கிட்டு போய் அதை திரும்பியும் காவேரியில் கொள்ளிடத்தில் போய் அலசி, அதுக்கப்புறம் அதை பெருமாளுக்கு கண்டரோலை பண்ணிவிட்டு அது மற்றதெல்லாம் முடிஞ்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த கதை. சாப்பிட்றது 8 வா, இது 8 வாய் சாப்பிட்றதுக்கு பெரியாசிரமத்திலேருந்து ஸ்ரீரங்கத்தில் கீழே உத்தரவீதியில் ஸ்வச்சந்தம் சுவாமியார் திருமாலைக்கு வந்து பிக்ஷை வாங்கிட்டு திரும்பி போவார். அதுவும் என்ன, நல்லா 2:30 மணி வெயில், இது எப்படிதான் முடிஞ்சதோ தெரியல. சாதாரணமாக ஒரே ஒரு முறை ரங்கநாதன் சன்னதியிலேருந்து பெரியாஸ்ரமத்துக்கு இந்த காலத்தில், அதுவும் இப்போ இருக்கிற வசதிக்கு வண்டியில் போயிட்டு வரதா, அப்பா போவேப்பா ஒரு வாட்டி போயிட்டு வந்தாச்சு பெரியாஸ்ரமத்துக்கு அப்படின்னு சொல்லி, அப்புறம் ஸ்ரீரங்கத்துலேருந்து ஜூட்டு விடுறது தான் எல்லாருக்கும் வழக்கமாக இருக்குது. அப்படி அப்படி இருக்குச்சே இப்போ இந்த சுவாமி அந்த அந்த எதுக்கு, அதாவது அந்த ஒரே ஒரு 8 கவளம் பிரசாதத்துக்காக அவ்வளவு தூரம் நடந்து வந்து ஆற்றுல வந்து சுவாமி ஆற்றுல சன்னியாசி அனுஷ்டான சன்னியாசி தர்மம், அவர் அதை அவ்வளோ தூரம் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக கடைபிடிச்சார். அதுக்காக சொல்கிறது இல்லையா, அதுபோல் இந்த ஸ்வச்சந்த நரசிம்மாச்சார் பெரியாண்டவனை சம்ரக்ஷிச்சவான்னு சொல்லணும். அந்த வார்த்தையை சொன்னால் அந்த சுவாமிக்கே பிடிக்காது, ஆனால் நாம் சொல்லலாம் பெரியாண்டவனை சம்ரக்ஷிச்சவர்னு சொன்னால் இந்த ஸ்வச்சந்த நரசிம்மாச்சார் சுவாமியும் சொல்லணும். அந்த சுவாமியும் சுவாமியினிடத்துல அது ஆரம்பத்திலேயே ரொம்ப ஈடுபட்டவர் இவர், அது அவர் முக்கியமாக சொல்லணும். அந்த சுவாமிக்கு அந்த சின்ன அவர் 30 திருநட்சத்திரத்தில் சன்னியாசமான உடனேவே இப்படி ஒரு சுவாமி வந்திருக்கார், நம்ம திருத்துறைப்பூண்டி ஆண்டவன் சிஷ்யர். அதனால் சுவாமி சன்னியாசாசிரமத்தை சுவீகரிச்சிருக்கச்சு, அவருக்கு நம்ம கையால் பிக்ஷை சாய்க்கணும் அப்படின்னு சுவாமியினுடைய எந்த பிரபாவத்தையும் கணிச்சிச்சு பார்க்காம, எடை போட்டு பார்க்காம, நம்ம ஆச்சாரியன் திருவடி சன்னியாசியாக ஒருத்தர்கள் இருக்கார், அவருக்கு நாம் பரிச்சரியை பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ண பெரியவர் அவர் சச்சந்த நரசிம்மாச்சார்னு. இதே போல் நிறைய பேர் வாங்கல் சுவாமின்னு ஒருத்தர், சுண்டபாளைய ராமபத்ராச்சார். சுண்டபாளைய ராமபத்ராச்சாரை பற்றி அவசியம் சொல்லணும். சுண்டபாளைய ராமபத்ராச்சார் சுவாமி பெரியாண்டவனிடத்தில் நமக்கு, நாம் இப்போ ஆசிரமத்தில் நித்தியம் ஒரு மங்களம் சொல்கிறோம், பெரியாண்டவன் மங்களம் சொல்கிறோமே, அந்த மங்களம் வந்து சுண்டபாள ராமபத்ராச்சார் ஸ்ரீராம கவி நிர்மிதம்னு வரும் பாருங்க அந்த மங்களத்தில். அது என்ன, அந்த ஸ்ரீராம கவின்றவர் அந்த ராமபத்ராச்சார் சுவாமி தான், கோயம்புத்தூர் பக்கத்தில் சுண்டபாளையம்ன்றான ஊரை சேர்ந்தவர். அவர் மகாபண்டிதர், மகாகவி, ரொம்ப வசத்தியான கவி. அவரும் சித்திரகவி, அதுவும் சித்திர எப்படி பாதுகாசு கஸ்திரத்தில் சித்திர பத்ததி சேவிக்கிறோமே அது மாதிரி அனாயாசமாக நிறைய பண்ணக்கூடியவர் அவர் அந்த ராமபத்ராச்சார்ன்றவர். அதாவது தர்மசாஸ்திரத்திலே மகா நிபுணர். அவர் சாதித்தது தான் ஆன்மீக சேஷம் என்று, அது நிறைய சாதிச்சிருக்கார். இல்லை ஆன்மீக சேஷம் என்று ஆன்மீகத்தில் இன்னும் ஆன்மீகத்தில் நித்தியம் அனுஷ்டானம் சொல்லியிருக்கு, ஆனால் அதில் நித்திய ஆச்சாரங்கள்லாம் சொல்லப்படலை. அதில் சுவாமி அந்த ஆன்மீகத்தை சேர்ந்த நித்திய ஆச்சாரங்கள்லாம் எப்படி கடைபிடிக்கணும், அதை இப்போ கூட ரங்கநாத பாதுகையில் இப்போ அதுக்காக அதை தமிழ்படுத்தி இப்போ அதை போடுறதுக்குன்னு ஏற்பாடு பண்ணி பண்ணிகிட்டு இருக்கேன். வந்திருக்கு பாதுகையில் சேவிக்கலாம் நீங்கள் ஆன்மீக சேஷா அப்படின்னு போட்டு பெரியாண்டவன் திருவடி ஸ்ரீமத் சுண்டபாளையம் ராமபத்ராச்சார் சுவாமி அவர் சம்ஸ்கிருதத்திலே பண்ணது, அதை இப்போ ஒரு சுவாமி யக்ஞம்னு ஹைதராபாடில் இருக்கார் சுவாமி, அந்த சுவாமியை கொண்டு தமிழ்படுத்தி பாதுகையில் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த அதை தவிர இந்த சுவாமி தான் நிர்ணயம். இதெல்லாம் தர்மசாஸ்திரத்தில் எந்த நிர்ணயமாக இருந்தாலும் நம்ம பெரிய ஆசிரமத்தினுடைய நிர்ணயம் என்னன்றதை அந்த சுவாமியினுடைய புஸ்தகத்தை பார்த்தா தான் நிர்ணயிச்சுக்க முடியும். அதெல்லாம் தர்மசாஸ்திரத்திலே மகா நிபுணர் அந்த சுவாமி, அதுவும் இல்லை மகாகவி, அதுவும் மகா பண்டிதர், அதுவும் நல்ல சாஸ்திரஜர். அவர் அந்த சுவாமியினுடைய ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, பெரியாண்டவனை பற்றி நிறைய நிறைய கவிகள்லாம் பண்ணியிருக்கார் அவர், நிறைய ஸ்லோகங்கள்லாம் பண்ணியிருக்கார். அதில் இப்போ சமீபத்தில் ஒன்று பார்த்தேன் நான், ஆச்சாரிய பஞ்சாசத்து என்று பெரியாண்டவனை பற்றி ஒரு இந்த ஆச்சாரிய பஞ்சாசத்து. அதை இப்போ கூட சமீபத்தில் ரகுவீர தயாள் சுவாமி திருப்புல்லானிலேருந்து ஒரு மெயில் ஒன்று அனுப்பிச்சிருந்தார், இது என்ன யாரை பற்றி இருக்குது பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. அது சுண்டபாளையம் சுவாமி எழுதினது நம்ம பெரியாண்டவனை பற்றி அப்படின்னு அவரிடத்துல சொன்னேன். அது ஆச்சாரிய பஞ்சாசத்துன்னு சாரிச்சிரு. இதெல்லாம் விட இன்னொன்று ஒரு விஷயம் விசேஷமாக பண்ணியிருக்கார் அவர், மைசூர் ஆண்டவன் எழுதியிருக்கார். இந்த சுண்டபாளையம் ராமபத்ராச்சார் சுவாமி பெரியாண்டவன் யாத்திரையாக புறப்பட்டு, பெரியாண்டவன் யாத்திரையாக புறப்பட்டு மைசூரில் சோசலை வரைக்கும் யாத்திரை பண்ணியிருக்கார், சஞ்சாரம் பண்ணியிருக்கார் பெரியாண்டவன். அந்த இது அப்புறம் சொல்கிறேன். அதுபோல் சஞ்சாரம் பண்ணதை பூராகவுமே காவியமாக எழுதியிருக்காராம் ராமபத்ராச்சார் சுவாமி. மைசூர் ஆண்டவன் குறித்து வச்சுருக்கார் இந்த காவியம் கிரந்தாட்சரத்தில் ஓலைச்சுவடியில் இருக்குது, இந்த ஓலைச்சுவடியில் இருக்கிறத திருப்பியும் புஸ்தகமாக போடணும் அப்படின்னு அபிப்பிராயத்தை மாத்திரம் எழுதி வச்சுருக்கார். ஆனால் பாவம் அந்த புஸ்தகம் என்ன ஆச்சு, என்ன கிரந்தம் என்ன ஆச்சு, அதெல்லாம் அதுக்கு மேலே ஒன்றும் தெரியல. இதுக்காக அந்த பெரியாண்டவனிடத்துல அவ்வளோ ஈடுபட்டு பெரியாண்டவனோட கூடவே சஞ்சாரம் பண்ணி அந்த சுவாமியினுடைய வைபவத்தை எல்லாம் நிறைய காவியமாக எழுதி வச்சார். எல்லாம் கிடைக்கல, அதுதான் ஒரு விஷயம். சுண்டபாளையம் சுவாமி எழுதின கிரந்தங்கள்லாம் எங்கே இருக்குது என்று அவா சம்மந்தப்பட்ட மனுஷாலெல்லாம் கேட்டால் எல்லாம் போட்டாச்சு சுவாமின்றா, ஒன்றும் கையில் ஒன்றும் கிடைக்க மாட்டேன்றது. அது அதுக்கப்புறம் கோபாலசமுத்திரம் நாராயணாச்சார் சுவாமி அப்படின்னு இவர் ரொம்ப விசேஷம். இந்த கோபாலசமுத்திரம் நாராயணாச்சார் சுவாமியின் இடத்துல தான் சேர விழுந்துராண்டவன் பகவத் விஷயம் கேட்டார். அது ரொம்ப ஆச்சரியம். பெரியாண்டவன் இடத்துல நேர கேட்கல இல்லையா, தேரவந்துராண்டவன் கோபாலசமுத்திரம் நாராயணாச்சார சுவாமி கிட்ட தான் பகவத் விஷயம் கேட்டார். அது பகவத் விஷயம், இன்னைக்கு நம்ம பகவத் விஷயம் ரொம்ப விசேஷம். நம்ம ஆசிரம பரம்பரையில் திருக்குழந்தாண்டவன் பகவத் விஷயம் ஆச்சரியமாக அத்தியுதமாக இருந்ததுன்றதுக்கு காரணம் என்னென்னா, அவர் தேரவந்துராண்டவன் கிட்ட அப்படி கேட்டார்ன்றதுனால. அந்த தேரவிந்துராண்டவன் பகவத் விஷயம் ஏன் அத்தியுதமாக இருந்ததுன்னா, அவர் கோபாலசமுத்திரம் வந்து நாராயணாச்சார சுவாமி கிட்ட கேட்டார்ன்றது. கோபாலசமுத்திர நாராயணாச்சாருடைய பகவத் விஷயம் யாருடையதுன்னா, அது பெரியாண்டவனுடையது. என்ன நாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, திருக்குழந்தாண்டவனுடைய பகவத் விஷயம்னா என்னவா இருக்கும், அத்தியுதமாக இருக்கும்னு அதை நிறைய பேர் அனுபவிச்சிருக்கோம், அது கேள்விப்பட்டவா நிறைய பேர் உண்டு. அதை விட தேரவிந்துராண்டவனுடைய பகவத் விஷயத்தை தான் நம்ம திருக்குழந்தாண்டவன் அப்படி எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லுவா. அதனால் அது தேரவிந்துராண்டவனுடைய பகவத் விஷயத்துக்கும் காரணம் இந்த சுவாமி தான், இந்த கோபாலசமுத்திரம் நாராயணாச்சார சுவாமின்னு பேர். அந்த சுவாமி தான் அந்த காரணம். அவர் பெரியாண்டவனிடத்துல கேட்டவர் கோபாலசமுத்திரம் நாராயணாச்சார்னு. இந்த அது எதுக்காக சொன்னேன், பெரியாண்டவனுடைய பகவத் விஷயம் எப்பேற்பட்ட அமோகமாக அப்படி கேட்க கேட்க தேனாக இருக்கும்ன்றத இப்போ நாம் ஓரளவு தெரிஞ்சுக்கலாம்னு. திருக்குழந்தாண்டவனிடத்துலேயே பகவத் விஷயம் கேட்டவாளுக்கு தெரியும் அது எப்படி இருக்கும்னு, அதை வச்சு நாம் தெரிஞ்சுக்கலாம். அதுபோல் அதுக்கடுத்தது இதே மாதிரி அப்புறம் இன்னும் நிறைய பேர் மீமி சொல்கிறாங்க. நரசிம்மாச்சார்னு ஒருத்தார், மன்னார் கோவில் கோபாலண்ணான்னு ஒருத்தார், இவரை பற்றி சொல்லணும். அடுத்து மன்னார் கோவில் சாமியாச்சார்னு ஒருத்தர், அப்புறம் மன்னாருடைய வியாக்கரண ரங்காச்சார்னு ஒரு மகான், மன்னார்குடி கிருஷ்ணமாச்சார், வெண்ணாத்தங்கர் சீனிவாசாச்சார், விளக்குடி வேதாந்தாச்சார், இவரையும் சொல்லணும். இந்த விளக்குடி வேதாந்தாச்சார் பெரியாண்டவன்கிட்ட காலக்ஷேபம் கேட்டு அப்படியே, இந்த விளக்குடி வேதாந்தாச்சார் தான் தேரவந்துராண்டவனுக்கு மற்ற சாஸ்திரங்கள்லாம் உபதேசம் பண்ணவர். தேரவந்துராண்டவன் சின்னாண்டவன்கிட்ட வேதாந்த சாஸ்திரம் காலக்ஷேபம் பண்ணார். அதே மற்ற சாஸ்திரங்கள்லாம் தேரவந்துராண்டவன் பூர்வாசிரமத்தில் இந்த விளக்குடி வேதாந்தாச்சார்கிட்ட தான் காலக்ஷேபம் பண்ணார். இதெல்லாம் எதுக்காகனா, தேரவந்துராண்டவனுக்கு அந்த பெரியாண்டவன்கிட்ட வாசி அத்தனை பேரும், அந்த அத்தனை பேர்னு சொல்லக்கூடாது, அது பெரியாண்டவன்கிட்ட வாசிய பெரிய நல்ல பெரியவாள்லாம் தேரவந்துராண்டவனுக்கும் ஆச்சாரியாளாக இருந்திருக்கா, கிரந்தங்களுக்கு ஆச்சாரியாளாக இருந்திருக்கா. அது அப்படியே திருக்குழந்தாண்டவனுக்கு வந்து, திருக்குழந்தாண்டவன்கிட்டேருந்து நம்ம ஆச்சாரியாளுக்கு வந்திருக்கு இப்படி. இதுபோல் அப்புறம் சின்னாம ராகவாச்சார், குறிச்சி கோபாலாச்சார், பாட்டராச்சார் சுவாமின்னு சொல்லுவா, சின்னாம பாட்டராச்சார்னு அவர் நிறைய புஸ்தகம் போட்டிருக்கார். கும்பகோணத்தில் அந்த சுவாமி நம்ம தேசியன் கிரந்தங்களை நிறைய புஸ்தகங்கள் போட்டிருக்கார். பிராச்சீன வியாக்கியங்கள்லாம் எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்கார். அவெல்லாம் எதுக்கா, யார் யாரெல்லாம் பிரசித்தாளாக இருந்தாலோ அத்தனை பேரும் அது எல்லாரும் பெரியாண்டவன் சிஷ்யாள், மகா பண்டிதாள், மகா மகா பண்டிதாள்னா நிச்சயமாக அவள் பெரியாண்டவன் சிஷ்யாளாக தான் இருந்தா. அதுபோல் திருவேந்திரபுரம் கவிக்குஞ்சரம் அஷ்டாவதானம் அனந்தாச்சார்னு, இவர் பெரிய மகான். இவர் அஷ்டாவதானம் அனந்தாச்சார்னு கவிக்குஞ்சரம் மகாகவி, இவர் பெரிய அஷ்டாவதானி, அந்த சுவாமிகள் இருந்தார். இதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கேன் நான். அப்புறம் ஒம்பத்துவேலி ஸ்ரீனிவாச கோபாலாச்சார், மேலப்பாளையம் ஸ்ரீரங்காச்சார், வில்லிபுத்தூர் பரவசு வெங்கடாச்சார், திருக்குடந்த அக்னிஹோத்திரம் ஸ்ரீனிவாச தாத்தாச்சார், வங்கீபுரம் வஜ்ரகண்டம் ஸ்ரீனிவாசாச்சார், ஸ்ரீரங்கம் சப்தகிரகம் தாத்தாச்சார், ஸ்ரீரங்கம் சப்தகிரகம் ஏழு திருமாளிக தாத்தாச்சார் ஸ்ரீரங்கம்னு சொல்லுவாளே அவா, கோடியாளம் சிவசாத்ரி ஐயங்கார், இப்படி எல்லாரும் சாக்ஷாத் இவாள்லாம் ரொம்ப ரொம்ப பெரியவா. இந்த மகான்கள்லாம் பெரியாண்டவரிடத்துல ஆசிரயிச்சவா, இப்படி ஆசிரயிச்சு சிஷ்யாளாலே ஆச்சாரியாளுக்கு பெருமையும், ஆச்சாரியாளுக்கு ஆச்சாரியாளாலே சிஷ்யாளுக்கு பெருமையான்னு சொல்ல முடியாத அளவுக்கு மகா பண்டிதாள் இவாள்லாம். இவாள்லாம் பெரியாண்டவனுடைய அந்த மகாத்மியத்திலையும் அவருடைய பிரவச்சன செயலியிலையும் அதில் ஈடுபட்டு அன்வயிச்சா. அதில் இன்னும் ரொம்ப விசேஷ பெருமைகள்லாம் இருக்குது, இது அடுத்த வாரம் சொல்கிறேன். நாழி அடித்து கவிதார் கீர்த்திம்மாய கல்யாண குடசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. இன்னைக்கு எல்லாம் வெறும் நேரேஷன் தான், ரொம்ப ரொம்ப வெறும் நேரேஷன் தான், ரொம்ப இதெல்லாம் இல்லை. நான் இருந்தாலும் நம்ம பெரியாண்டவனை பற்றி இது மாதிரி வார்த்தைகள்லாம் உண்டு என்று தெரிஞ்சுக்கிறதுக்காக அதையும் கொஞ்சம் குறைக்காமல் சொல்லிட்டேன். வேற ஒன்றும் அமைச்சுடுறேன்.